சகோதர சகோதரிகளே, இந்த உலக ஆவிய தலைமை ஒளிபரப்பிற்கு உங்களை நாங்கள் வருகிறோம். மூப்பர் ஹாலண்ட் ஆகிய நான் நடத்தும்படி இந்த ஒளிபரப்பின் பின்னர் கலந்து கொள்கப் போகிற தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் கேட்டுக்கொண்டார். உலகம் முழுவதிலும் இந்த ஒளிபரப்பில் பகிர்ந்து கொள்கப் போகிற முழு நேர ஊழியக்காரர்கள் யாவருக்கும் நாங்கள் சொல்கிறோம், உங்கள் முழு வாழ்க்கையிலும் இந்த அளவிற்கு ஒரு பெரிய மண்டல மாநாட்டின் அங்கமாக நீங்கள் மீண்டும் ஒருபோதும் இருக்கப் போவதில்லை. இதை அனுபவித்து இதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். தொகுதி பெற்ற பிணைய ஆலோசனை குழுக்கள் இனிமேலும் இந்த பெரிய புதிய ஊழியக்காரர்களின் சேனையை பார்த்து அவர்கள் போகிறார்கள் என சொல்ல மாட்டார்கள் என ஏராளமான இடங்களில் கூடியிருக்கிற அநேக சபை அங்கத்தினர்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். இல்லை, அவர்கள் வருகிறார்கள் என இப்போது நாம் சொல்லும் நேரம் நமக்கு வந்துவிட்டது. மிகுந்த பலன்களுக்கும் சாத்தியமான வழியில் இந்த பரலோகத்திலிருந்து அநேகப்பட்ட ஆதாரத்தை நம் அனைவரும் திட்டமிட்டு பயன்படுத்தி விடுவோம். அந்த வகையான அங்கத்தினருக்கு மற்றும் ஊழிய ஒற்றுமையின் ஒளியில் ப்ரோவோ ஊழிய பயிற்சி மையத்தின் ஊழியக்காரர்களுக்கு மற்றும் யூட்டா மாகாணத்தில் அங்கத்தினர்களுக்கு பிணையை ஆலோசனை குழுந்திருக்கும் இணைந்திருக்க நமது பாடற்குழு நாம் நன்றி செலுத்துகிறோம். நமது இன்வொகேஷன் மூப்பர் லட்லோ கூறுவார்.
Dear Heavenly Father, we are so
பரலோக பிதாவே, நாங்கள் மிக நன்றியர்களாக இருக்கிறோம் இன்று இங்கு இருக்கிறோம் என்று தங்களுடைய ஊழியக்காரர்களும் சேவகர்களிடமிருந்து கேட்கும் அனைத்து செய்திகளையும் கேட்டு நாங்கள் தங்களிடம் நெருங்கி வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். எல்லா தலைவர்களையும் ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் தங்களுடைய புதல்வராகிய இயேசு பிதாவிற்கு நன்றி அளிக்கிறோம். இது அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறோம். ஆமென்.
Thank you, Elder Ludlow.
மூப்பர் லட்லோ, உங்களுக்கு நன்றி. மேடையில் நம்முடன் அமர்ந்திருக்கிறோம் பன்னிருவர் குடும்பத்தின் அங்கத்தினர்கள், 70 குடும்பங்கள், தலைமை தாங்கும் ஆயத்தவம் மற்றும் நமது பொது துணை சங்க தலைவர்கள். ஒரு வகையில் இவர்கள் உங்கள் தகுதி மற்றும் பணியை ஆலோசனை குழுமங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். நாங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்றுகிறோம். இங்கே தலைமை செயலகத்தில் ஊழிய பணியை சார்ந்த முக்கிய தீர்மானங்கள் யாவற்றையும் பரவலாக நாங்கள் ஆலோசனை செய்கிறோம். உதாரணமாக ஊழியத்தின் ஊழிய வயத்தை குறைப்பதை பற்றி நாங்கள் கருத்தும் போது சகல தலைமை ஆலோசனை குழுமத்துகளுடன் ஒத்தாசை சங்கம் தலையிலும் பெண்கள் ஆரம்ப வகுப்பு தலைமைகளையும் சேர்ந்து சபையின் குழுமப்படங்களில் நாங்கள் ஆலோசிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் ஒரு உலகளாவிய பணியை மற்றும் தொகுதி ஆலோசனை குழு கூட்டத்தில் இன்று உங்களை சந்திப்பதில் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். உங்கள் தொகுதிகளிலும் பிணையங்களிலும் இரட்சிப்பின் பணியை பற்றி எங்களுடைய சிறந்த வழிகாட்டுதலையும் கொடுக்க நாங்கள் நம்புகிறோம். ரட்சிப்பின் பணியை அதிகமானவை சுமந்தப்பட்ட தோள்களில் உடையவர்களாகிய பிரதேச தலைவர்கள், பிரதேச 70 பிணைய தலைவர்கள், ஆயர்கள், ஊழிய பணியாளர்கள் நியமிக்கப்படுகின்ற பிரதான ஆலோசகர்கள், தொகுதி ஊழிய தலைவர்கள், பிணைய மற்றும் தொகுதி ஆலோசனை குழுக்களின் அங்கத்தினர்கள், அப்படியே உலக முழுவதிலும் உள்ள ஊழியக்காரர்களுக்கும் ஊழிய தலைவர்களுக்கும் நம்முடைய விசேஷமாக நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். என்ன ஒரு விசேஷமாக குழுவை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள். இங்கு செயற்கைக்கோள்கள் அல்லது இணையதளம் முழுவதுமாக எங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் வரவேற்கிறோம். உதாரணமாக தலைவர் ஜேம்ஸ் மட்சுமோரி மற்றும் வாஷிங்டன் டிசி வடக்கு ஊழியத்தின் அவரது ஊழியக்காரர்களுடன் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். தலைவர் மட்சுமோரி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் நன்றாக இருக்கிறோம். உங்களுடைய ஊழிய தலைமை ஆலோசனை குழு அங்கத்தினர்களுடன் இன்று எங்களை சந்திக்க உங்களுக்கு நன்றி. எங்களோடு நீங்கள் இருக்கும்பதற்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். தலைவர் மற்றும் சகோதரி மாட்சுமுறை, உங்கள் ஊழியக்காரர்களுக்கு எங்கள் அன்பை தெரிவிக்கிறோம். இன்று உலகத்தில் முழுவதிலுள்ள எல்லா 405 ஊழிய தலைவர்களுக்கும் தலைமை மற்றும் ஒரு பிரதி நதியாக இருக்கிறார். இப்போது ஊழிய செய்து கொண்டிருக்கிற அந்த ஊழிய தலைவர்கள் யாவருக்கும் அவர்களுடைய பணி மனைவிகளுக்கும் ஒரு சில நாட்களில் தங்களுடைய ஊழியத்தை நிறைவு செய்கிறவர்களுக்கும் அவர்களுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் இன்றிரவு இங்கே கூடியிருக்கிறவர்களுக்கு நாங்கள் நன்றியுடுகளாக இருக்கிறோம். லீமோ பெரு மகடேலா பிணையத்தின் தலைவர் மார்க்கோ டி லயோலா நம்மோடு சேர்ந்திருக்கிறார். உங்களுடைய பின்னர் ஆலோசனை குழு உங்களோடு குடியிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். இன்று எங்களை சந்திக்க நீங்கள் நேரம் ஒதுக்கியதற்காக உங்களுக்கு நன்றி. தங்களுடைய பிணையை ஆலோசனை குழுவத்துகளுடன் உலகம் முழுவதிலும் உள்ள அநேக ஆரம்பமான பிணையை தலைவர்களுக்கு தலைவர் டி லோ பிரதிநிதியாயிருக்கிறார். ரட்சிப்பின் பிணையில் அவர்களுடைய மிக அதிகமான உண்மையுள்ள சேவைகளுக்காக நாங்கள் பாராட்டுகிறோம். லைஃப் ஹாவின் பிணையத்தின் ஹோலா நான்காவது தொகுதியின் ஆயுர் உபியினா கோ உங்களுக்காகவும் அவருடைய பிணையை ஆலோசனையை குழுவும் கூட என்று நம்முடைய இருக்கிறோம். அலோஹா ஆயிரே அவாயி சிதனேஷத்தின் எப்படி இருக்கிறது? ஆயர் உங்களுக்கு உண்மையுள்ள பிற எல்லா உண்மையுள்ள ஆயர்களுக்கும் இன்று நம்முடைய பங்கேற்க கொண்டிருக்கிற தொகுதி ஆலோசனை குழுவதற்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவரது சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தும் போது நாம் செய்து கொண்டிருக்கிற ஊழிய பணியில் முன்னேற்றி அளிக்கின்றன. அந்த முன்னேற்றுகளில் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த மாலையில் நாம் சந்தித்தோம். ஊழியப்பிணைக்கான பொறுப்புகளை தெளிவாக விவரிக்க எழுபத்தினரின் குடும்பத்தினரின் உங்கள் அங்கத்தினர்களின் மூலமாக கூடுதலாக தகவலும் வழிநடத்தலும் உங்களுக்கு வழியும். அவருடைய சபையை முதலாவதாக கிறிஸ்து ஸ்தாபித்த போது வேறொரு 70 பேரை அவர் நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கு இடங்களுக்கும் தமக்கு முன்னே அனுப்பி வைத்தார். நமது நேரத்தில் வேறு பிறருக்கு பதிலாக 70 அழைக்க 12 கர்த்தர் கட்டளையிட்டார். அறிவுரைகளுக்கும் வழி நடத்தலுக்கும் அவர்கள் நாட்கள் ஊழி பணி அவருக்கு எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டிற்காக அவர்களை பாருங்கள். நீங்கள் வசிக்கிற இடத்தில் ஒருங்கிணைப்பு ஆலோசனை குழுவை தலைமை தாங்குகிற பிரதேச 70 அங்கத்தினர் ஊழிய பணியை பற்றி பிணைய மற்றும் ஊழிய தலைவர்கள் ஒன்றாக ஆலோசிக்கிற அந்த ஆலோசனை குழுவில் உங்கள் பிரதேச 70 மூலமாக ரட்சிப்பின் பணியை பற்றி வழிகாட்டுதலாகவும் வழி நடத்துதலும் உங்களுக்கு வரும். உண்மையில் ஒரு கிணைப்பு ஆலோசனை குழுவுகளுக்கு முதலாவதாக நிர்வகிக்கப்பட்ட போது அவர்கள் அங்கத்தினர் ஊழிய ஒருங்கிணைப்பு ஆலோசனை குழுவர்கள் என அழைக்கப்பட்டது. இன்று பகிர்ந்து கொள்ளப் போகிற செய்திகளால் நாம் எல்லோரும் தொடப்பட்டு போதிக்கப்பட்ட நான் ஜெபிக்கிறேன். இது நமது பரலோக பிதாவின் பணி என்றும் இதில் அவருக்கு மகத்தமான ஆர்வம் இருக்கிறது என்றும் நான் சாட்சி அளிக்கிறேன். இன்று இங்கே கொடுக்கப்படுகிற வழிநடத்துகளை பற்றி படி நீங்கள் செயல்படும் பொழுது இன்று இந்த முயற்சியில் அவர் எவ்வளவு நெருக்கமாக ஈடுபடுகிறார் என்பதையும் கூட நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என நான் சாட்சி அளிக்கிறேன். உங்கள் தகுதிக்கு அப்பால் நீங்களாக அதை செய்ய உங்களை அவர் வழிநடத்துகிறார், உங்களை தூக்கிவிடுகிறார், உங்களுக்கு வழி காட்டுகிறார் என்பதை நீங்கள் உருவிருக்கிறேன். ஆனால் அவரோடு அது எப்போதுமே சாத்தியமாக இருக்கிறது. இதை அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். இப்போது சகோதர சகோதரிகளே, பின்னர் அப்போஸ்தலர் குடும்பத்தினர் எல்தாம் பெரிய பேசுவார். அவர் தொடர்ந்து ஐல் கோ வேர் யூ வாண்ட் டு கோ என்ற பாடலை பாடுவார்கள்.
After that,
இந்த மாலை வேளையில் நான் உங்களுடன் இருக்க நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். இன்று நம்மோடு இருக்கிற ப்ரோவோ ஊழிய பயிற்சி மையத்திலிருந்து வந்திருக்கிற ஊழியக்காரர்களை நாம் காண்கிறோம். புதியதாக அழைக்கப்பட்டிருக்கிற இந்த ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷத்தை எல்லா இனத்தாருக்கும் பாஷைக்காரர்களுக்கும் ஜனங்களுக்கும் பிரசங்கிக்க அவர்கள் ஆயுதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரர்களை அழைப்பதில் வயதை குறைப்பதால் சபையில் ஊழிய பணிக்காக ஒரு புதிய யுகத்திற்கு அது பயன்படுகிறது. அநேகருக்கு இது ஒரு வாழ்க்கையை மாற்றும் நிகழ்ச்சியாக இருக்கும் என நான் அறிவேன். சபை தலைமை செயலகத்தில் இது ஒரு பூமி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்படித்தான் சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் இது இருக்கிறதா என நாங்கள் நம்புகிறோம். இது தாக்கிய இளம் வயது ஆண்களுக்கும் இளம் வயது பெண்களுக்கும் இது உணர்வை தூண்டுவதாக இருந்ததென நாங்கள் அறிவோம்.
Opportunity to teach the gospel has never been greater.
தங்களுடைய பிரசாரத்தின் களங்களுக்கு ஊழியக்காரர்களை பன்னிரவர் நியமித்துக் கொண்டிருக்கும் போது ஊழியக்காரர்களின் சேவைக்காக ஆயுதப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் திறமையை பார்த்து நாங்கள் வியப்புறுகிறோம். ஒருபோதும் மிகப்பெரியதாலல்லாத சுவிசேஷத்தை போதிக்க தேவையும் சந்தர்ப்பமும் இருக்கும் போது நிச்சயமாக கர்த்தரும் பெற்றோராகிய நீங்களும் இந்த விசேஷமான நாளில் சேவை செய்ய ஒரு விசேஷத்த தலைமுறையை தூக்கிவிடுகிறீர்கள். எனக்கு பின் அமர்ந்திருக்கிற ஊழியக்காரர்கள் ஒரு சில நாட்களில் உங்கள் தொகுதிகளுக்கும் பிணையங்களுக்கும் அனுப்பப்படுவார்கள். ஊழியக்காரர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் போது இந்த எல்லா ஊழியக்காரர்களும் என்ன செய்வார்கள் என நாங்கள் கேட்கப்படுகிறோம். ஊழியக்காரர்கள் எப்பொழுதுமே செய்த அதே காரியத்தை அவர்களும் செய்வார்கள். இரட்சகரான இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றி அவரது மறுசித்திக்கப்பட்ட சுயசேஷத்தை பிரகாசிப்பார்கள் என்பதை எங்கள் பதிலளிக்கிறது. ஊழிய தலைவர் தலையை தாங்க திறவுகோளை தரித்திருக்கிறார். மேலும் அவருக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை நடத்துகிறார். அவருடைய பிணையத்தில் ஊழிய பணிக்காக பிணைய தலைவர் திறவுகோளை தரித்திருக்கிறார். அவருடைய தொகுதி ஊழியத்தில் தலைமை தாங்க அவர் திறவுகோள்களை தரித்திருக்கிறார். அப்போதைய மின்னணு காலத்தில் ஊழிய பணியை முன்னேற்றி கொண்டு வருவதில் அவர்கள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக குடும்பங்களையும் அவருடைய குடும்பங்களையும் நண்பர்களையும் உற்சாகம் அடைந்து அங்கத்தினரும் அவருடன் குடும்பத்தையும் நண்பர்களையும் கண்டுபிடிக்கும் அவர்களுக்கு போதிக்கும் ஆலோசனை குழுவுடன் ஆயர் அவருடைய துறவுகோளை பிரயோகித்தார். கிறிஸ்துவின் பாவநிவர்த்தியின் மார்மன் புத்தகம் ஜீவிக்கிற தீர்க்க தரிசிகள் போன்ற வடக்கு மாநில ஊழியத்தில் ஒரு இளம் ஊழியக்காரனாக நான் இருந்த போது நான் பகிர்ந்து கொண்ட அதே செய்தியை அவர்களும் பகிர்ந்து கொள்ளுவார்கள். நான் ஒரு இளம் ஊழியக்காரனாக இருந்த போது சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள தெருக்களில் தொடர்பு கொண்டவர்களோடு பேசவும் கதவுகளை தட்டவும் எங்களால் முடிந்தது. அந்த சமயத்திலிருந்து உலகம் மாறிவிட்டது. இப்போது அநேக மக்கள் தங்கள் வாழ்க்கையில் சுறுசுறுப்பாகிவிட்டார்கள். இங்கேயும் அங்கேயும் அவர்கள் அவசரமாகி மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படாத முற்றிலும் அந்நியர்களை தங்கள் வீடுகளுக்கு அனுமதிக்க அநேகர் விருப்பமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களும் அவருடைய நெருங்கிய நண்பர்களுடனும் கூடிய முக்கிய தொடர்பு அடிக்கடி இணையதளம் வழியாக இருந்தது. ஆகவே பூமியின் நான்கு திசைகளில் இருந்தும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேலை கூட்டிச் சேர்க்கும் அவரது பணியை கர்த்தர் நிறைவேற்றினால் ஊழிய பணியின் தன்மை மாற வேண்டும். தங்களுடைய மனமாற்ற முயற்சியில் இணையதளத்தை பயன்படுத்த இப்பொழுது ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து கொள்ள முடியாத நேரங்களில் முக்கியமாக காலை வேளையில் விசாரிப்பவர்களுக்கும் அங்கத்தினர்களுக்கும் தொடர்பு கொள்ள உள்ளூர் ஆசிரியத்த தலைவர்களுடன் ஊழிய தலைவரின் பணியாற்ற தொடர்பு கொள்ள வேண்டியவர்களின் பெயர்களை பெற பொறுப்புகளை பின்தொடர நியமிப்புகளை உறுதி செய்ய என்னுடைய சுவிசேஷத்தை பிரசாகிக்க கையேட்டிலிருந்து கொள்கை போதிக்க mormon.org சமூக வலைதளங்கள் மின்னஞ்சல் செய்திகள் போன்றவற்றை பயன்படுத்த கூடுமிடங்களில் சபையின் பிற அமைப்புகளில் ஊழியக்காரர்கள் கம்ப்யூட்டர்களை பயன்படுத்தினார்கள். ஊழிய பணியின் இந்த புதிய முயற்சியில் பாதுகாப்பு மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாப சுவிசேஷத்தின் சாட்சியை பகிர்ந்து கொள்ள ஊழியக்காரர்கள் அருகருகே அமர்ந்து அல்லது பக்கத்து கம்ப்யூட்டர்களில் அமர்ந்து அல்லது ஒரு கம்ப்யூட்டரில் ஒருவர் ஒருவராக தொடர்ந்து பணியாற்றுவார்கள். அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் பாதுகாப்பாக அவர்கள் இருக்க அவருக்கு உதவ ஊழிய தலைவர் கண்காணிப்பார்கள்.
Mission Presence will monitor missionaries online to help them remain safe in all they do.
நமது சபையில் ஆர்வமுள்ளவர்கள் நமது கட்டிடங்களின் ஒன்றின் முன் தைரியத்துடன் நின்று பார்க்கும் போது அது பூட்டியிருக்கிறது அல்லது காலியாக இருக்கிறது என்பது வழக்கமாக நாம் பெறுகிற ஒரு புகார். ஆகவே வழிகாட்டும் ஒரு பயணத்திற்காக நமது கூடுமிடங்களை திறந்து வைக்கவும் நாம் தீர்மானிக்கிறோம். ஆர்வமுள்ள தனிப்பட்டவர்களை வரவேற்கவும் அவர்கள் போதிக்கப்படவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையான செல்வாக்கின் கீழ் இருக்கிற ஒரு இடத்தில் வரவேற்கப்படும் நமது தொழுகையின் இடங்களுக்கு அவர்களை வழிநடத்தவும் கூடுமிடங்களில் ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். கர்த்தரின் பணியில் ஊழியர்கள் கம்ப்யூட்டர்களை பயன்படுத்துகிற இந்த புதிய யுகத்திற்குள் அவர்கள் பிரசவிக்கும் போது உங்கள் பகுதியில் உங்கள் சொந்த கம்ப்யூட்டர்களில் சமூக வலைதளம் மூலமாக ஊழியக்காரர்களுடன் நண்பர்களாகி இணையதளத்தில் அவருடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டு நீங்களே வழிப்பணியில் ஈடுபட்டிருக்கொண்டிருக்க இந்த ஆர்வமிக்க புதிய பணியில் இளைஞரையும் மூத்தவர்களும் வயது வந்தோரும் இளம் வயது வந்தோரையும் வாலிபர்களையும் பிள்ளைகளையும் எல்லா இடங்களிலும் நம்மோடு இணைய நாம் அழைக்கின்றோம்.
Share their gospel message online and become involved in missionary work themselves.
ஊழிய பணியின் இது ஒரு புதிய நாள். ஊழிய பலம் அதிகாரத்தில் கர்த்தரின் பணி துரிதரப்பட்டு அவருடைய பராக்கிரம நோக்கங்களை நிறைவேற்ற வசதிகள் கிடைக்கிறதென அவர் உறுதிப்படுத்தினார்.
Many more join in the ranks each week.
ஒரு ஆண்டுகளுக்கு முன்னே ஊழிய பணியின் வயதை குறித்தார். தலைவன் மான்சர் வரலாறு காணாத அறிவிப்பை செய்தார். அந்த சமயத்தில் ஆயிரக்கணக்கானோர் தீர்க்கதரிசியின் அழைப்புக்கு செவி கொடுத்து ஒவ்வொரு வாரமும் அநேகர் தங்களுடைய பதவிகளில் சேர்ந்தார்கள். இரண்டு நாட்களுக்கு முன்பு வரை ஊழியம் செய்து கொண்டிருப்பவர்கள் மொத்தம் எண்ணிக்கை 70,000 ஆக இருந்தது. இதற்கு முன் ஒருபோதும் இவ்வளவு அநேக ஊழியக்காரர்கள் பூமியில் வெள்ளமாக திரண்டதில்லை. இந்த அற்புதமான ஊழியக்காரர்களை நாம் எங்கேயாவது நியமிக்க வேண்டும். ஆகவே ஊழியங்களை மொத்த எண்ணிக்கை 405 ஆக கொண்டு வந்து இந்த ஆண்டு 58 புதிய ஊழியங்களை உருவாக்கினோம். எந்த நேரத்திலும் எப்போதுமே இதைவிட அதிகமான நாம் அழைத்திராத அளவுக்கு இந்த ஆண்டு 173 புதிய ஊழிய தலைவர்களை அழைத்தோம். ஊழியக்காரர்களும் ஊழிய தலைவர்களும் தெளிவாக கர்த்தரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அங்கத்தினர்களாக அவரது மகத்தான பணியை அவரோடும் ஊழிய செய்ய இப்போது அவர் நம்மை அழைக்கிறார். மாறிக்கொண்டிருக்கும் ஒரு உலகத்தில் ஊழியக்காரர்கள் தங்களை ஆயுதப்படுத்துவதை போல அங்கத்தினர் ஊழிய பணியை பற்றிய அவர்கள் நினைத்திருந்ததையும் மாற்ற வேண்டும். இதை சொல்வதில் அங்கத்தினர்களாக நாம் செய்ய கேட்கப்படுவது மாறவில்லை. ஆனால் ஒரு மாறிக்கொண்டிருக்கும் உலகத்தில் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் நமது பொறுப்பை நாம் நிறைவேற்றுவதில் வழியில் ஆயுதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என நான் தெளிவுபடுத்த
விரும்புகிறேன்.
ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஒரு ஊழியக்காரராய் இருக்க தலைவர் மக்கியை அழைத்தது 54 ஆண்டுகளுக்கு முன்பே ஊழிய பணியை செய்ய ஒரு சிறந்த வழியை பயன்படுத்த தலைவர் ஹிங்க்லி நம்மை அழைத்தார். அது சாதாரணமாக வீடு வீடாக தேடுதல் அல்ல. ஒரு சிறந்த வழி இருக்கிறது. ஒருங்கிணைந்த முழு முயற்சியில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அங்கத்தினர்களும் ஊழியக்காரர்களும் அன்று சேர்ந்து பணியாளர்களுக்கு பணியாற்றும் தலைவர் மான்சர் சிறந்த வழியை காட்டுகிறார். இதையெல்லாம் சொன்னதற்கு மகத்தான மிக முக்கியமான கடமையை சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதே என தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் அவரை போதித்ததை மீண்டும் மீண்டும் சொல்வதே இந்த அறிக்கைகள்.
Most important duty is to preach the gospel.
செயல்பட இந்த தீர்க்கதரிசின அழைப்புகளில் எதுவுமே மாற்றப்படவில்லை. சபையில் நமது அழைப்பு அல்லது ஸ்தானம் எதுவுமே பொருட்படுத்தாமல் நம்மில் யாருக்குமே இருக்கிற மகத்தான பொறுப்பு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதே. ஜோசப் ஸ்மித்தின் நாளில் அல்லது பிற எந்த ஊழிய காலத்திலும் இன்றும் அது மெய்யானதாக இருக்கிறது.
dispensation of time.
சுவிசேஷத்தின் பிரசங்கிக்க கர்த்தரிடம் வந்து இந்த அழைப்பை பின்னர் நாம் எவ்வாறு நிறைவேற்றுவோம்? அதை அப்படி செய்ய ஊழிய பணியின் நோக்கத்தில் ஒன்றாயிருப்பது நமக்கு ஒரு வழி இருக்கிறது. ஒருவா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒன்றாயிருங்கள். நீங்கள் ஒன்றாயில்லாவிட்டால் நீங்களும் என்னுடையவர்கள் அல்ல. ஒன்றாயிருப்பதன் நோக்கம் ஒரு பொதுவான இலை கட்டுமே கொண்டிருந்ததை விட அதிகமானதை குறிப்பிடுகிறது. உதாரணமாக, நமது பிள்ளைகளில் அநேகர் பிரசித்தி பெற்ற விளையாட்டான கால் பந்தாட்டத்தில் ஆர்வம் உள்ளவளாய் இருக்கிறார்கள். வலைகளுக்குள் பந்தை உதைத்து ஒரு புள்ளியை எடுக்க அவர்கள் வேகமாக கற்றுக்கொள்கிறார்கள். முதலில் விளையாட்டின் நேர்த்தியான குறிப்புகளை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் இன்னமும் ஒன்றாக நன்றாக ஒழுங்குபடுத்திவிட்டாலும் ஒரு புள்ளியை எடுக்கிற ஒரு இலக்கமே அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் எல்லோரின் கவனம் பந்தின் மேல் குவிந்திருக்கிறது. ஊழிய பணியில் இன்று நம்மேல் அநேகர் அதே வலையை பெரிவராயிருக்கிறோம். இறுதியான இலக்கை நாம் பார்க்கிறோம், புரிந்திருக்கிறோம் என நான் நினைக்கிறோம். இருந்தும் அதில் நம் நோக்கத்தை நாம் பார்ப்பதில்லை. நமது ஸ்தானத்தை நாம் அறிந்து கொள்வதில்லை. சொல்ல வேண்டுமானால் நாம் விளையாட வேண்டும், விருப்பம் அல்ல. புரிந்து கொள்ளுதல் நமக்கு குறைவாயிருக்கிறது. அவருடைய ஊழியத்தின் மேற் நோக்கம் என இன்று இங்கே ஒரு முழுநேர ஊழியக்காரரை கேளுங்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் முழு மூச்சுடன் இவ்வாறு சொல்வார்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. கிறிஸ்துவின் விசுவாசத்தில் அவரது பாவ நிமிர்த்தியின் மனம் திரும்பிதன் ஞானஸ்தானத்தின் பரிசுத்த ஆவியை வரத்தை பெறுவதன் முடிவு பருந்தியம் நிலை நிற்பதன் மூலமாக மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷத்தை அவர்கள் பெறுவதற்கு உதவுவதால் அவர்கள் கிறிஸ்துவை வண்டே வர வழைப்பதே எனது நோக்கம். சகோதர சகோதரிகளே, தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் உரைத்ததைப் போல சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நமது மகத்தான மிக முக்கியமான கடமையாயிருப்பதால் நமது நோக்கம் தெளிவாயிருக்கிறது. அவரது சபையில் நமது அங்கத்தினரத்தின் நன்மதிப்பால் அவர்கள் உற்சாகம் உள்ள அங்கத்தினார்களோ, புதிய அங்கத்தினர்களோ, உற்சாகமிழந்த அங்கத்தினர்களோ அல்லது அங்கத்தின் இல்லாதவர்களோ, அவர்கள் கிறிஸ்துவ வண்டவரை மற்றவரை அழைக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டு ஆணையிடப்பட்டு இருக்கிறோம். அங்கத்தினர்களோ அல்லது சபையில் உற்சாகம் அழிந்த அங்கத்தினர்களோ, நம்மை சுற்றி இருக்கும் யாராவது இயேசு கிறிஸ்துவிலும் அவரது பாவ நிவர்த்தியும் இல்லாத விசுவாசம், மனம் திரும்புதல், ஞானஸ்தானம் மற்றும் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவதன் மூலம் மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷத்தை பெறவில்லை என்றால் அப்படி செய்ய அவர்கள் நாம் அழைக்கின்றோம். இந்த பொறுப்பு ஊழியக்காரர்களிடத்தில் மட்டுமே விழுந்திருப்பதில்லை. இந்த தவறான கருத்தை பற்றி தலைவர் கார்டன் பி ஹிங்லி சொன்னார், இந்த ஊழியக்காரர்கள் தனியாக செய்ய நாம் அனுமதிக்கலாம் அல்லது நாம் அவர்களுக்கு உதவலாம். அவர்கள் அதை தனியாக செய்தால் ஒரு நாளுக்கு பின் மற்றொரு நாளாக அவர்கள் கதவுகளை தட்டுவார்கள். அறுவடை குறைவாக இருக்கும் அல்லது விசாரிப்பவர்களை கண்டுபிடிக்கவும் போதிக்கவும் அங்கத்தினர்களாக நாம் அவர்களுக்கு உதவலாம். சரியான அன்புடனும் கரிசனையுடனும் ஒரு அழைப்பை கொடுக்க நாம் அழைக்கிற தகுதியுள்ளவர்களாக பக்கத்து வீட்டார், நண்பர்கள், உற்சாகம் எழுந்த அங்கத்தினர்களின் குடும்பங்கள் மற்றும் அங்கத்தினர் இல்லாதவரோ நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள இது நமக்கு சரியான நேரம். அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவது நாம் நம்புகிறோம். ஆனால் அப்படி இல்லையெனில் நமக்குள்ள உறவு போஷிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டது ஒரு முடிவுக்கான சாதாரண ஒரு வழி அல்ல. ஆனால் அது ஒரு நீடிக்கிற உண்மையான நட்பு என்பதை நாம் அழைக்கிறவர் அறிந்து கொள்ளும்படியாக நடப்பதும் கிறிஸ்துவை போன்ற அழைப்பையும் அன்பையும் நாம் தொடர்ந்து காட்ட வேண்டும்.
A means to an end, but a lasting and true friendship.
கர்த்தரின் சபை ஒரு ஒழுங்கின் சபை. சரியான ஆசாரியத்துவ திறவுகோள்களின் கீழ் இந்த பணி முன்னேறி செல்லும். ஆயரின் வழிகாட்டுதலின் கீழ் ஒரு தொகுதி ஊழிய திட்டத்தை தொகுதி ஆலோசனை குழு ஏற்படுத்துகிறது. அந்த திட்டம் சுருக்கமாக எளிதாகவும் இருக்க வேண்டும். தொகுதி ஆசாரியத்துவ அங்கத்தினர்கள் மற்றும் அங்கத்தினர் ஊழிய பணியில் பங்கேற்க துணை சங்க ஸ்தாபனங்களுக்கு நினைவில் வைத்திருப்பவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுபவர்களுக்கும் உதவ விசேஷத்த இலக்கங்களும் நிகழ்ச்சிகளும் அதில் அடங்காயிருக்க வேண்டும். தொகுதிக்கு நியமிக்கப்பட்ட முழு நேர ஊழியக்காரர்களின் திட்டத்துடன் தொகுதி ஊழிய திட்டத்தை தொகுதி ஊழிய தலைவருடன் தொகுதி ஆலோசனை குழு ஒருங்கிணைந்திருக்கிறது. தொகுதி ஆலோசனை குழுவின் மூலமாக அவரது தொகுதியில் இரட்சிப்பின் பணியை ஆயர் வழிகாட்டுகிறார். ஊழிய பாடங்கள் பொதிக்கப்பட யார் ஒரு அழைப்பை பெறுவார்கள் என அல்லது சரியான அன்புடன் மரியாதையுடனும் அத்தகைய ஒரு அழைப்பை கொடுக்க தொகுதியில் யார் தகுதி இருக்கிறார் எனவும் தொகுதி ஆலோசனை குழு கடைபிடிக்கிறது.
Make such an invitation with the proper love and respect.
மூப்பார் குழும தலைவரும் பிரதான ஆசாரியம் பிரிவு தலைவரும் தொகுதி ஆலோசனை குழுவின் அங்கத்தினர்கள் அவர்களுடைய உற்சாகம் அழிந்த குழும அங்கத்தினர்களை கண்டுபிடிக்கவும் சபையில் அவர்களை முழுமையாக உற்சாகம் உள்ளவராக திரும்ப கொண்டு வர வழி நடத்துவதில் பிற தொகுதி ஆலோசனை குழு அங்கத்தினருடன் பணியாற்றுவது அவர்களின் பொறுப்பாயிருக்கிறது. ஆசாரியத்துவத்தை மீண்டும் அவர்களின் வீடுகளுக்கு திரும்ப கொண்டு வருவதின் ஆசீர்வாதம் தலைமுறையாக முழு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கும்.
Members who can be visited and taught by the full-time missionaries.
முழுநேர ஊழியக்கால சந்திக்கப்படவும் போதிக்கப்படவும் சாத்தியமான உற்சாகம் எழுந்த அங்கத்தினர்களை தொகுதி ஆலோசனை குழு அடையாளம் காண்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தால் சந்திப்பதால் மிக அதிக பலனடைகிறவர்கள் பெயர்களை ஊழியக்காரர்களின் திட்டமிட்ட பட்டியலில் நிரப்ப ஊழியக்காரர்களுடன் தொகுதி ஊழிய தலைவரும் தொகுதி ஆலோசனை குழுவின் ஒரு அங்கத்தினரும் பணிபுரிவார்கள். விசாரிப்பவர்களுக்கு போதிக்க முழுநேர ஊழியக்காரர்கள் பொறுப்புள்ளவர்களாய் இருக்கும் போது அவர்கள் தொகுதி ஆலோசனை அங்கத்தினர்கள் தொகுதி ஊழியக்காரர்கள் அல்லது விசாரிப்பவர்களுடன் ஒரு தனிப்பட்ட தொடர்பை தங்கத்தினராகவர்களுடன் அவர்கள் சேர்ந்து போக வேண்டும். ஊழியக்காரர்களுடன் போகிறவர்கள் ஊழிய பாடங்களை போதிக்கப்பட கொள்கைகளை சாட்சி செய்து பகிர்ந்து கொண்ட கொள்கைகளை ஊழிய நியமிப்புகளில் பலனப்படுத்த வேண்டும்.
We realize that far too few of our recent baptized
உற்சாகம் அறிந்த அங்கத்தினருக்கு வீட்டு அல்லது அபிசாரிப்பு போதிக்க அல்லது புதிய அங்கத்தினரின் பாடல்களை போதிக்க தொகுதி ஊழியக்காரர்களுக்கு தகுந்த முழுநேர ஊழியக்காரர்களை தொகுதி ஆலோசனை குழு அழைக்கலாம். சமீபத்தில் ஞானஸ்தானம் பெற்ற நமது அங்கத்தினரால் சிலர் நீண்ட காலத்திற்கு பின் புதிய அங்கத்தினர் பாடங்களை பெற்றோர்கள் என்பதை நாம் அறிகிறோம். ஒரு நல்ல காரணத்திற்காக மனுஷர்கள் ஆவலோடு ஈடுபடுத்திருக்க வேண்டும். தங்களின் சுயசித்தின் படி அநேக காரியங்களை செய்து நீதியை நிறைவேற்ற வேண்டும் என கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஒரு நல்ல காரணத்திற்காக ஆவலோடு ஈடுபட்டிருந்த பற்றி நான் பேசும் போது என்னுடைய இளம் நண்பர்களான ஸ்காட்டை நான் நினைவுபடுத்துகிறேன். சில வழிகளில் அவரை கட்டுப்படுத்திய சில பிரச்சனை ஸ்காட்டுக்கு இருந்தது. ஆனால் பிற வழிகளில் அவர் அசாதாரணமானவர். உதாரணமாக ஒரு ஊழியக்காரராக அவருடைய தைரிய மோசாவின் குமாரர்களுக்கு போட்டியாக இருந்தது. எல்லோரும் பிற்கால பரிசுத்தவானில் இயேசு கிறிஸ்துவின் சபையின் ஒரு அங்கத்தினர் அல்ல என்றும் எல்லோரும் மார்ம புத்தகங்களை படித்திருக்கலே என்றும் அது சத்தியத்தில் ஒரு சாட்சியை அவர்கள் கொண்டிருக்கவில்லை என்றும் ஸ்காட்டின் மனதில் ஒரு கற்பனை செய்ய முடியாததற்கு நான் நம்புகிறேன். அவருடைய ஹலோ, என்னுடைய பெயர் ஸ்காட், உங்கள் பெயர் என்ன? அவருடைய இருக்கைக்கு பக்கத்திலிருந்து அவருடைய பெயரை சொன்னார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஒரு பொறியியல் வல்லுநர். அது நல்லது. நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? லாஸ் வேகஸில். எங்கள் உங்களுடைய ஆலயமிலிருந்து மார்மன் ஆலயம் எங்கே இருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? ஆம், அது ஒரு அழகான கட்டிடம். நீங்கள் ஒரு மார்மனா? இல்லை. நல்லது, நீங்கள் மார்மனாக இருந்திருக்க வேண்டும். இது ஒரு பெரிய மதம். நீங்கள் மார்மன் புத்தகத்தை படித்திருக்கிறீர்களா? இல்லை. நல்லது, நீங்கள் படிக்க வேண்டும். அது ஒரு மகத்தான புத்தகம். அவருடைய சக பணியனோடு பேச யாருமே ஸ்காட்டை நியமிக்கவில்லை. மரணம் சம்பவிக்கும் மற்றும் சகல காரியங்களிலும் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் தேவனுக்கு சாட்சியாய் நிற்க அவருடைய ஞானஸ்தான உடன்படிக்கையை அவர் உணவு பூர்வமாக நினைத்தார் என்பது எனக்கு தெரியாது. இருந்தும் அதன் உடன்படிக்கை அவரில் ஆழமாக படிந்திருக்கிற அவரது வழக்கம் நிச்சயமாக பட்டுகிறது. அப்படியே நமது அங்கத்தினர் இல்லாத குடும்பம், நண்பர்கள் மற்றும் பக்கத்து வீட்டாரை சபைக்கு வர மார்மன் புத்தகத்தை வாசிக்க அல்லது முழுநேர ஊழியக்காரர்களை சந்திக்க அழைக்க ஒரு நியமிப்பு நமக்கு அவசியமில்லை அல்லது அதற்காக காத்திருக்க வேண்டியதில்லை. வீட்டு அல்லது விசாரிப்பு போதகம் செய்கிற நாம் உற்சாக இருந்த அங்கத்தினரை திரும்ப உற்சாகம் உள்ளவர்களாக்க அழைக்க அல்லது ஆலய ஆசீர்வாதங்களை பெற ஆயுதப்படுத்த வீட்டு மற்றும் விசாரிப்பு போதர்களாக ஒரு நியமிக்க பெற நமக்கு அவசியமில்லை. மேலும் கொடுக்கப்பட்டுள்ள உடன்படிக்கை கூடுதலாக ஒருவருக்குரு பாரங்களை சுமந்து லகுக்குவாக மனமுடையவர்களும் ஆம் துயரப்படும் போல கூட துயரப்படவும் ஆறுதலற்று நிற்போருக்கு ஆறுதலுக்கும் நாம் பரிசுத்த உடன்படிக்கையை செய்கிறோம். சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளவும் உற்சாகம் எழுந்த நமது நண்பர்களையும் பக்கத்து வீட்டாரையும் மீண்டும் முழு உற்சாகம் உள்ள உதவும் நமக்கு பொறுப்பை நிறைவேற்றுவது உணர்த்துதலை நாம் நாடும் போது இரட்சகர் மற்றும் நாம் நிவர்த்தியர்கள் இருவரிடம் அன்போடு நாம் செயல்படும் போதும் நமது முயற்சிகள் மிக அதிக ஆற்றலாக இருக்கும். உதாரணமாக அல்மாவும் அவனது கூட்டாளிகளும் சோரமாய் இருக்க போது ஆயுதப்படுத்திக் கொண்டிருக்கும் போது அல்மா எடுத்த ஜபத்தை கருத்தில் கொள்ளவும். கர்த்தரே, அவர்களுக்கு கிறிஸ்துவை கொண்டு உம்மிடத்தில் சேர்ப்பதில் நாங்கள் ஜெபம் பெறும்படியாய் நீர் எங்களுக்கு அருளுவீர். கர்த்தரே, இந்த அவர்களுடைய ஆத்மாக்கள் விளைவை பெற்றவே. அவர்களின் பலர் எங்களுடைய சகோதரர் ஆதலால் கர்த்தரே, நாங்கள் எங்கள் சகோதரின் திரும்பவும் உம்மிடத்தில் நீர் எங்களுக்கும் வல்லமை ஞான ஸ்தானம் தரும்.
That we may have success.
ஆதலால் கர்த்தரே, நாங்கள் எங்கள் சகோதரி திரும்பவும் உம்மிடத்தில் கொண்டு வரும்படியாய் நீர் எங்களுக்கு வல்லமை ஞானத்தை தாரும். போதிக்கு ஆல்மாவை அனுப்பிய ஒவ்வொரு நபரும் தேவனின் ஆவிக்குழந்தையை என்றும் அவனுடைய சொந்த ஆவிக்குரிய சகோதரர்களாக சகோதரர்களின் ஆல்மா கருதினான். அவர்களை அவன் நேசித்தான். ஜெபித்த பின்பு ஆல்மாவும் அவனு கூட்டாளியில் பரிசுத்த ஆவியால் நிரம்பப்பட்டு உடனடியே பணியாற்றி சென்றார்கள்.
And his spiritual brother, our sister, and we love them.
அல்மாவின் அனுபவத்தையும் ஜெபத்தையும் நமது காலத்திற்கு சம்பந்தப்படுத்தி தலைவர் கார்டன் பி இங்க்லி சொன்னார், அசத்தியத்தின் ஒரு அறிவிற்கு மற்றவர்களை கொண்டு வருவதற்காக அவருடைய சொந்த திறமையில் ஒவ்வொரு அங்கத்தினரின் இருதயத்திலும் ஒரு வளர்க்கப்பட்ட அறிந்து கொள்ளுதல் இருக்கட்டும். அதில் அவன் செயல்படட்டும். அதை பற்றி அதிக நேர்மையாக அவன் ஜெபிக்கட்டும். பழைய அல்மா செய்ததை போல ஒவ்வொரு அங்கத்தினரும் ஜெபிக்கட்டும். நாம் ஒவ்வொருவரும் நமது நோக்கத்தை புரிந்து கொண்டு நிறைவேற்றும் போது கர்த்தரின் பணி முன்னேறி செல்லும். ஆசாரியத்துவம் பலப்படுத்தப்படும். தொகுதி ஆலோசனை குழுக்களும் அங்கத்தினர்களும் முழு நேர ஊழியக்காரர்களும் கர்த்தரின் நோக்கத்தில் ஒன்று சேரும் போது ஊழிய பணியிலும் திரும்ப ஊக்குவத்திலும் மகத்துவமான வெற்றியை நாம் அனுபவிப்போம். அநேக நேரங்களில் இது இந்த சத்தியங்களை நாம் கண்டிருக்கிறோம். கர்த்தரின் பணியில் ஈடுபட்டிருப்பதில் உள்ள ஒரு கிளர்ச்சியான நேரம் நிச்சயமாக வேறெதுவும் இருக்க முடியாது. மிக எளிதாக நமது சாட்சிகளை நாம் பகிர்ந்து கொள்ள முடிகிற ஒரு உலகத்தில் நேபுகாத்த நேச்சரின் சொப்பனத்தில் கல்பூமியை எல்லாம் நிரம்பும் வரை பரவியதைப் போல தேவனின் ராஜ்யம் நிச்சயமாக பரவும். மற்றவர்கள் கிறிஸ்துவண்டை வர உதவ நமது ஊழிய நோக்கத்தை நிறைவேற்றுதல் அங்கத்தினர்கள் ஊழியக்காரர்கள் இருவரும் ஒன்றென்றும் என்றும் ஒன்றாக சேர்ந்திருப்போமாக. பூமி முழுவதற்கும் குறிப்பாக கர்த்தரின் ஆசீர்வாதங்களை நாடி கொண்டிருக்கிற தேவனின் பிள்ளைகளுக்கு நாம் ஒரு ஒளியாக கலங்கரை விளக்குவோமாயிருப்போமாக. இதுவே எனது ஜெபமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
Our thanks to Elder Perry.
இன்று எங்களுக்கு போதிக்க மூப்பர் பெரி அவர்களே உங்களுக்கு நன்றி. கிறிஸ்துவனோட்டும் சுவேஷத்தில் பங்கேற்கின்ற மற்றவர்களுக்கும் அழைக்க அங்கத்தினர்களாக நமது பொறுப்பை பற்றி உங்களுக்கு உங்களுடைய உரைகள் குறிப்பாக உள்ளத்தை கவர்கிறது. சில நேரங்களில் நாம் தவிர்க்கிற இது ஒரு பொறுப்பு, ஏனெனில் ஊழியக்காரர்கள் சந்திக்க அல்லது சபைக்கு வர ஒரு அழைப்பு ஒரு பக்கத்து வீட்டுக்கு அல்லது ஒரு நண்பரை அல்லது நமது சொந்தக்காரர்கள் குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராக வருகிறது. போதிக்கவும் ஞானஸ்தானம் கொடுக்கவும் அவரது சிஷ்யர்களுக்கு உயர்த்தெழுந்து கர்த்தரின் இறுதி கட்டளையாயிருக்கிறது. ரட்சிப்பின் பயணத்தில் அந்த அத்தியாவசியமான முதல் நியமம் ஞானஸ்தானம். மனம் திருந்திய தகுதியுள்ள நபர்களுக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கர்த்தரின் மகிழ்ச்சியை வேதங்கள் நமக்கு கூறுகின்றன. அதை செய்யவும் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவவும் நாம் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே நமக்கு அது கொண்டு வருகிற சந்தோஷமே இந்த காரியத்தை பற்றி அற்புதமாக காரியம். பன்னிரவர் குழும்பத்தின் மூப்பர் நீல் ஆண்டர்சனிடமிருந்து இப்போது நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நமது சிலாக்கியமாகியிருக்கும் மூப்பர் ஆண்டர்சன் நமக்கு போதித்த பின்பு ஊழியக்காரர்களின் பாடல்கள் நான்
My dear brothers and sisters,
அன்பான சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய ஒவ்வொரு வாரமும் உங்களை பிணையங்களில் உங்களோடு இருப்பது என்னுடைய வாழ்க்கையின் மகத்தான ஆசீர்வாதங்களில் ஒன்று. எல்லா நாடுகளிலும் கலாச்சாரங்களிலும் பொது அதிகாரிகளாக எங்களுக்கு உங்களுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவில் உங்களுடைய விசுவாசத்தையும் உணர எங்களுக்கு சிலாக்கியம் இருக்கிறது. உங்கள் மேல் அவருக்கு இருக்கும் அன்பை நாங்கள் அறிவோம். அவரை பின்பற்றவும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் உங்களுக்கு இருக்கும் வாஞ்சையை பார்த்து நாங்கள் கழிகிறோம். தேவனின் ராஜ்யத்தையும் கண்காணிப்பதற்கும் அவர்கள் குமாரர்கள் மற்றும் குமார்த்திகளுக்கு பணிவிடை செய்வதில் அவருடைய கரங்களில் கருவிகளாக இருப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆலோசனை குழுவிலும் தலைமைகளிலும் நாங்கள் பணியாற்றும் போது நம்முடைய பணி ஆவிக்குரிய பணி என்று நாங்கள் யாவரும் தொடர்ந்து நினைவுபடுத்திக் கொள்வோம். ஆலோசனை குழுவின் கூட்டங்களில் நாங்கள் ஒன்றாக அமரும் போது கர்த்தரின் வழிகாட்டுதலை நாங்கள் நாடும் போது எங்களுடைய வேலை எங்கள் முழங்கால்களிலேயே ஆரம்பமாகிறது. சில நேரங்களில் நாட்களை நாங்கள் பார்க்கும் போதும் அது நாங்கள் வழக்கமாக அவரது முக்கியமாக்கும் நோக்கங்களை கொண்டு வருவதற்காக எங்களுடைய கூட்டங்களை முடித்துவிட்டு கர்த்தரின் பணிகளில் போய் கொண்டிருக்கும் போது கர்த்தர் எங்கள் அடிகளை வழிகாட்டுவார் என்ற விசுவாசத்துடனும் ஒருவருக்குடன் ஊழியக்காரனுடனும் ஒற்றுமையுடனும் நாங்கள் ஒன்று சேர்ந்து பணியாற்றுவதை அவர் மீது ஒருவருக்கொருவர் மற்றும் நாம் சேவை செய்வோர் மீதுள்ள அன்பால் எப்போதுமே ஊக்குவிக்கப்படுகிறது. தாவிக்குரிய கொள்கைகள் என்றென்றைக்கும் கர்த்தரின் பணியின் ஒரு அங்கமாக இருந்து வருகிறது. நீங்கள் ஒன்று சேர்ந்து பணியாற்றும் போது உங்கள் தொகுதி ஆலோசனை குழுவில் அவைகள் மிகவும் நிறுவனமாக இருக்கும் என நிச்சயம் உண்டு. புளோரிடாவின் டாம்பாவில் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு எனக்கு இருந்த நியமிப்பிலிருந்து மூன்று உண்மை கதைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த உண்மையான வாழ்க்கை அனுபவங்களை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் போது உங்கள் தொகுதி ஆலோசனை குழுவில் நடந்து கொண்டிருக்கும் நேர்மறையான காரியங்களை சிந்தியுங்கள். புரூக்ஸ்வில் புளோரிடா தொகுதி ஆலோசனை குழுவில் நமது முதல் கதை ஆரம்பிக்கிறது. எங்கள் பட்டியல்களை நாங்கள் பார்த்தபோது எங்களால் அடையாளம் செய்ய முடியாத ஒரு பெயர் இருந்தது. அது சகோதரி கேன். எங்களுடைய தகுதி ஆலோசனை குழுக்களில் வெவ்வேறு குடும்பங்களையும் அங்கத்தினர்களையும் சந்திக்க குறிப்பிட்ட நியமிப்புகளை நாங்கள் கொடுக்கிறோம். அவர்கள் குறித்து கொண்டு ஆயிரே நான் போகிறேன் என்று அவர்களாக முன்வந்த ஒரு வித்தியாசத்தை நான் கண்டேன். ஒரு ஆவிக்குரிய உள்ளுணர்வை வந்து அறுவதே புரூக்ஸ்வில் ஃப்ராக்ல தொகுதியில் அந்த மாதிரி முன் வந்தவர் சகோதரி ஜேம்ஸ். சகோதரி ஜேம்ஸுடன் கூட சகோதரி ஜேம்ஸுடன் கூட வந்த சில ஊழியக்காரங்களில் எனக்கு ஒரு சந்திப்பு இருந்தது. சபையில் எனக்கு ஒரு நண்பர் இருக்க சில நிகழ்ச்சிகளுக்கும் காரியங்களுக்கும் அவர் என்னை அழைத்தார். உங்களுக்கு தெரியுமா, அது வித்தியாசத்தை உண்டுபடுத்தி மீண்டும் வரவேற்கப்பட்ட உணர்வை அளித்தது. ஜபத்துடன் நாங்கள் நமது தொகுதி ஆலோசனை குழுவை அணுகும் போது வெளிப்படுதல் வருகிறது. சகோதரி ஜேம்ஸ் விருப்பமாக இருந்து ஒரு நியமிப்பு வழங்கப்பட்டு அற்புதங்கள் பின்தொடர்ந்தன. விரைவிலேயே சபையின் அங்கத்தினால் சபையின் அங்கத்தில் இல்லாத சகோதரி கேனின் கணவரும் கூட கர்த்தரின் செல்வாக்கை உணர வந்தார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சரிய பிரகாரமாக அவர் எழுந்து சொன்னார், இன்று உன்னோடு நான் சபைக்கு வரலாம் என நினைக்கிறேன். சகோதரர் கேன் சபைக்கு வந்து திருவிருந்து கூட்டத்திற்கு பின் அவர் போயிட்டு விட்டார். சகோதரி கேனை பார்த்து நான் அவர் கணவர் எங்கே என்று அவரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், அவர் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இருக்கிறார், அவர் போவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார் என்று சொன்னார். நான் சொன்னேன், அவருக்கு ஆச்சரியமே இல்லை என்றால் என்னை நான் அவருக்கு அனுப்பி கொடுத்துக்கிறேன் என்று நான் அப்படியே செய்தேன். தொகுதி ஆலோசனை குழு ஊழியக்காரர்கள் சகோதரி ஜேம்ஸ் ஆயர் அவர்கள் பயந்து கொண்டுள்ள ஒற்றுமையை நீங்கள் பார்க்கிறீர்களா? பின்னர் சகோதரர் மற்றும் சகோதரி கேன்ஸை பிணைய தலைவர் சந்திக்க ஆயர் உணர்த்தப்பட்டார். அவர் சொன்னார், நீங்கள் வந்து சபையில் சேர வேண்டும் என நான் விரும்புகிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவர் என் மீது நம்பிக்கை வைத்து உண்மையிலேயே நான் வேண்டுமென நினைப்பது உண்மையில் நல்லதென நான் நினைத்தேன். உங்களுக்கு தெரியுமா, தேவையா இருப்பது நல்லது. பிணைய தலைவரோடு சகோதரர் கேன்ஸ் என்ன உணர்ந்தாரோ அதைத்தான் அவர் எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டிருந்தார். ஒன்றாக பணியாற்றி கொண்டிருக்கிற தலைவர்களிடமிருந்து, அங்கத்தினரிடமிருந்து, ஊழியக்காரமிருந்து அந்த அன்பு வழிவதை அவர் மீது கர்த்தருக்கிற அன்பை அவர் உணர்ந்தார். அங்கிருந்து திருவிழந்த கூட்டங்களுக்கு அவரை அழைக்க நாங்கள் ஆரம்பித்தோம். தொகுதியிலிருந்து அவர் பெற்ற வரவேற்பை பின்பு நமது அன்பின் மூலமாக அவர் உணர்ந்த பரிசுத்தாவிய உண்மையில் அங்கிருந்து அவர் மாற ஆரம்பித்தார். புரூக்ஸ்வில் தொகுதியின் ஆலோசனை குழுவுடன் நான் சந்தித்த போது ஏரன் சிக்கரில் ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்கிற ஆயர் பேசினார். இந்த மக்களிடம் நான் எவ்வளவு அன்பு செலுத்த வேண்டும் என்பதில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதில் நாம் எல்லோரும் சேர்ந்திருக்கிறோம். நாம் பூர்ணமில்லாத ஒரு தலைவர்களின் கும்பல். இது அவருடைய பணி என்று நம்மால் முடிந்த சிறந்ததை நாம் செய்யும் போது நாம் தவறி போக மாட்டோம் என்று அறிந்திருப்பதே மிகப்பெரிய வேறுபாடு. இது மிக முக்கியமானது. நாம் சிறந்ததை நாம் செய்யும் போது நாம் அவர் விட மாட்டார். முழுமையாக இருப்பதைப் போல நாம் உணர்வோம். ஆனால் தலைவர் மான்சன் சொன்னதைப் போல நாம் கர்த்தரின் பணியில் இருக்கும்போது கர்த்தரின் உதவிக்கு நாம் உரிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம் கர்த்தருக்கு காத்திருப்போம், நாம் ஒருபோதும் கேட்க மாட்டோம். ஆனால் நமது விசுவாசத்தை அற்புதங்கள் தொடரும் என நான் அறிவோம். அவன் நான் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை முன்னதாக அறியாதவனாக நான் ஆவியினால் நடத்தி செல்லப்பட்டேன் என நீஃபை சொன்னான். இது ஒரு சீஷனின் வழி. நமக்கு முன்னால் இருந்த நமக்கு எப்பொழுதுமே கர்த்தருக்கு தெரியும். நாம் அவர்கள் நம்பிக்கையா இருக்கும் கரத்தை பிடித்து அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய அற்புதங்கள் பின்தொடரும். மனுபுத்திரின் விசுவாசத்தினே அல்லாமல் அவர்களுக்குள்ளேயே நாம் கிரியை செய்வதில்லை என அவர் சொன்னபோது கர்த்தரின் துணிவான அறிக்கையை நான் நேசிக்கிறேன். சகல தேசங்களிலும் சகல இனத்தாரிலும் சக பாஷைக்காரர்களும் இந்த கொள்கை உண்மையாக இருக்கிறது. ஹாங்காங்கில் ஒரு மாதத்துக்கு முன் உள்ளூர் சபைத் தலைவர்கள் சிலரின் சுருக்கமான சிந்தனைகளையும் உணர்வுகளையும் படம் பிடிக்க வீட்டிலிருந்து நான் கொண்டு வந்திருந்த ஒரு ஒளிநாடா கருவியை நான் பயன்படுத்துகிறேன். ஆயர் செக் அவர்களை மீண்டும் அவர்களை உற்சாகம் உள்ளவர்களாய் கொண்டு முயற்சிப்பதில் உங்களுக்கு ஊழியக்காரர்களை உதவிய 3 அல்லது 4 குடும்பங்களை உங்களால் அடையாளம் காண முடியாதா? ஆம், உண்மையில் என்னிடம் ஒரு வெற்றிகரமான கதை இருக்கிறது. 5-6 ஆண்டுகளாக வாங் குடும்பம் உற்சாகம் இழந்து இருந்தார்கள். ஊழியக்காரர்கள் அவள் குடும்பத்தை சந்தித்தார்கள். அந்த குடும்பத்திற்காக அங்கத்தினர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். அவர்கள் ஆயத்தமாக இருந்தபோது அவர்களை நாங்கள் திரும்ப கொண்டு வந்தோம். நம்மிடம் விசுவாசம் இருக்கும்போது அங்கே உதவி எப்போதும் இருக்கும். நாங்கள் விசுவாசத்தில் செயல்படும் போது நாம் எதிர்பார்த்ததை விட ஆசீர்வாதங்கள் கர்த்தரிடத்திலும் வித்தியாசமாயிருக்கும் என்பதை நாம் எப்பொழுதும் காண்போம். இந்த 2வது கதை நம்முடைய முன்னொரு கதையை தெளிவுபடுத்துகிறது. அநேகம் பேர் வந்திருந்தார்கள். அவர்கள் யாரும் சபையில் அப்பொழுது ஆர்வத்தை காட்டவில்லை. அப்படியே அது பாட்ரிக்கின் திட்டம். இதைத்தான் நாங்கள் செய்தோம். அது நன்றாக இருந்தது என்று ஒரு பிணைய கூட்டத்தில் நான் விவரித்தேன். ஞானஸ்தானத்திற்கு அநேக மக்கள் வந்திருந்தனர். ஆனால் இதுவரை எதுவுமே நடக்கவில்லை. அந்த கூட்டத்திற்கு சகோதரி பாமர் வந்திருந்தார். கடந்த ஆண்டு தலைவர் பாட்ரிக் உரை ஒன்றை நிகழ்த்தியபோது அதில் அவருடைய ஒவ்வொரு மகளின் பிறந்த நாளுக்கும் அவருடைய மனைவி ஒரு அழைப்பு கொடுத்ததாக ஞானஸ்தானத்திற்கு அழைத்ததாக குறிப்பிட்டதாக நான் கேள்விப்பட்டேன். நான் அழைப்பு மடலில் ஒரு செய்தியை எழுதி அவர்கள் யாவரையும் ஞானஸ்தானத்துக்கு அழைத்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக யாருமே வரவில்லை. அந்த நேரத்தில் எங்களுக்கு எந்த நினைப்பும் வரவில்லை. ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒருவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். தலைவர் பாட்ரிக்கையும் சகோதரி பாமரையும் கர்த்தர் உணர்த்தினார். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்பது அற்புதம். நம்மால் எப்பொழுதும் முடிவிலிருந்து ஆரம்பத்தை பார்க்க முடியாது. கர்த்தரில் நாம் நம்பிக்கை வைத்து அவரது நேரத்தில் நமது வழியில் அவரது அற்புதங்களை கொண்டு வருவார் என அறிந்து கொண்டு அவருக்காக காத்திருக்கிறோம். தலைவர் பாட்ரிக்கும் தலைவர் சகோதரி பாமரையும் அவர் உணர்த்தி கொண்டிருக்கும் போது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மேலாக வராத ஒரு உற்சாகம் இழந்த அகத்தினரான சகோதரி வாலரி ஆடம்ஸையும் அவர் ஆயத்துப்படுத்திக் கொண்டார். சகோதரி ஆடம்ஸின் மகனும் பாமரின் பயிரும் பள்ளிக்கூடத்திற்கு ஏற்கனவே நண்பர்களாயிருந்தனர். உங்கள் குடும்பத்தில் இது எப்படி ஆரம்பித்தது என கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். சபையை பற்றி இந்த கனவுகள் எனக்கு இருந்தது. அவைகள் எதிலும் விசேஷமானவை அல்ல. சுமார் 2 வாரங்களுக்கு பின்னர் கதவு தட்டப்பட்டு எப்பொழுதுமே கதவு அருகே வருகிற இந்த சிறு பையன் நின்று கொண்டிருந்து ஒரு பிறந்த நாளை அழைப்பை வைத்திருந்து அதை நடத்தி ஒப்படைத்தான். அழைப்பிதழுக்கு உள்ளே மற்றொரு அழைப்பிதழ் இருந்தது. நான் அந்த அழைப்பிதழை கொண்டு வந்திருக்கிறேன். அதை நான் பார்க்க வேண்டும். ஆம், அதை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அது உண்மையில் விசேஷமானது. ஆகவே நான் இதை நான் படிக்கும்போது சுற்றிலும் பார்ப்பதை போல, ஓ, இது என்னால் உங்களை யாரோ கவனித்துக் கொண்டிருக்கலாம். மிக சரி, இது ஒரு அடையாளம். ஆகவே பிறந்த நாள் விழாவிற்கு நான் போய் நான் அறையின் உள்ளே சென்று என்னுடைய பெயர் வாலரி, நான் சபையில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன். உடனே வாலரியும் அவர்கள் குடும்பத்தின் அன்பிலும் ஒரு அற்புதமான அங்கத்தினர்கள் குழுமின் ஊழியக்காரர்கள் நட்பாலும் சூழப்பட்டார்கள். ஊழியக்காரர்களின் போதவர்களாக விரைவிலேயே வாலரி சபைக்கு திரும்பினார். அவருடைய கணவர் டெரிக் ஞானஸ்தானம் பெற்று டெரிக் அவர்களுடைய மூத்த மகன் பிராண்டனுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தார். கர்த்தர் எவ்வாறு அவர் பணியை நிறைவேற்றுகிறதால் நம்மால் பார்க்க முடிகிறதா? நமது பரலோக பிதா அவருடைய பிள்ளைகளை அறிவார். அவருடைய ஜபங்களை அவர் கேட்கிறார். யார் அவரை தேடுகிறார்களோ அவர் அறிவார். அவர்களிடத்தில் அவர் நம்மை நடத்துவார். மார்மன் புத்தகத்தில் ஆமன் சொல்கிறதை போல அறுப்பின் எஜமானுடைய கரங்கள் அவைகளில் இருக்கின்றன. அவருடையவை. நமது தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் வாழ்க்கையில் வழிகாட்டிய ஒரு முக்கியமான விசுவாசத்தின் கொள்கையாயிருக்கிறது. விரும்புகிறது அதை அப்படியே செய்யாது. நமது செயலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று அவர் சொன்னார். நமது 3வது கதை இந்த போதனையை மிக நன்றாக வலியுறுத்துகிறது. அவருடைய சகோதரிகளையும் சகோதரிகளையும் கிறிஸ்து அண்டை வரை அழைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதில் அவர் தொகுதிக்காகவும் ஒரு தேவையை உணர்ந்த 1000 ராட்னி கெல்லியுடன் இது ஆரம்பிக்கிறது. எங்கள் தொகுதியில் ஞானஸ்தானங்கள் நடைபெற்று எங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நேரம் இருந்தது. ஏற்கனவே எங்களிடம் உள்ள மக்களை நாங்கள் கவனிக்காதவரை புதிதாக மனம் மாண்டியவர்கள் கர்த்தர் எங்களை ஆசீர்வாதிக்க மாட்டார் என்று நாங்கள் கண்டுபிடித்தோம். அங்கே நாங்கள் போய் சென்று இருக்க அவசியமில்லை என்றும் அவர்களுக்கு நாங்கள் அங்கே இருப்பது எங்கள் வேலையாயிருந்தது. மக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது போதுமான 1000 தொகுதி ஆலோசனை குழுவும் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் செயல்பட வேண்டும். ஆகவே ஒரு ஆயத்துவமாக நாங்கள் முதலில் ஆரம்பித்தோம். நாங்கள் வெளியே சென்று நாங்கள் ஒருபோதுமே அடையாளம் கண்டிருந்த சில பெயர்களை எடுத்து அவர்களை தேடுகிறோம். பிரதான ஆசாரியர் குழுக்களுக்கும் விரிவுபடுத்தினோம். ஒரு மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை இரவை ஒதுக்க அவர்களை கேட்டுக்கொண்டோம். வெளியில் சென்று மற்றவர்களை ஆசீர்வதிக்க தொகுதி தலைவர்களும் ஊழியக்காரர்களும் ஆரம்பிக்கும் போது தொகுதியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. கர்த்தரின் ஆவி மலர்ந்தது. ஒரு வித்தியாசத்தை முழு நேர ஊழியக்காரர்கள் கவனித்தார்கள். நாளும் நம்மை அழைக்கிற தொகுதி ஊழிய தலைவர் நம்மிடம் வந்தார்கள். ஆனால் அது மட்டுமல்ல, நிறுத்தாமல் ஆயர் பின்னர் அவர்கள் முடிந்த எந்த வழியிலாவது ஈடுபட்டிருக்க முயற்சிக்கிற அங்கத்தினர்கள் நம்மை அழைத்துக் கொண்டிருந்தார்கள்.
Every single day or texting us or just trying to be involved in any way that they could.
The leaders in the ஆலோசனை கூட்டத்திற்கு நான் போயிருந்தபோது டாம்பாவின் 4வது தொகுதியிலும் தலைவர்களும் ஊழியக்காரர்களும் என்னுடைய தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். நான் முதலாவதாக வந்து இந்த வாராந்திர சந்திப்பு செய்வதை நான் பேச ஆரம்பித்த போது அதற்கு நிறைய நேரம் இருக்கிறது என்பதை போல நான் பேசினேன் என நான் அறிவேன். ஆனால் நான் வெளியே போய் மக்களை சந்தித்துக் கொண்டு ஆயர் கொடுத்த வழிகாட்டுதலையும் பின்பற்றிக் கொண்டிருந்த போது அது மிக வியப்பானதாக கண்டேன். இந்த ஆவிக்குரிய கன நேரங்கள் நடைபெற்ற போது இது அந்த இடமாயிருக்க உற்சாகமுள்ள தொகுதியில் மக்களுக்கு இந்த ஆவிக்குரிய கன நேரங்கள் உண்டு. நான் வந்த அந்த முதல் இரவு நேரத்தில் தொகுதி பிரிவுகளை அவர் செய்தார்கள். தொகுதியிலிருந்து ஆர்வத்தையும் அவர்கள் தெரிந்த ஒவ்வொரு உற்சாகம் இழந்த அங்கத்தினரும் நேர்மையான கவனம் செலுத்தியதை பார்த்து அது எனக்கு மிகுந்த உணர்ச்சலாக இருந்தது. 4 வாரங்களுக்கு முன்பு ஆசியாவுக்கு நான் பயணம் செய்த போது இந்தியாவிற்கு நான் சென்றேன். அங்கு தலைவர்கள் இதே அவைக்குரிய சத்தியங்களை புரிந்து கொண்டார்கள். வீட்டிலிருந்து நான் போன் பண்ண ஒரு பெரிய புகைப்பட கருவிகள் அவள் தங்களுடைய உள்ளடவர்கள் பறந்தார்கள். நான் அவருடைய வீடுகளுக்கு போகிறோம். ஆம், நாங்கள் அவருடைய வீடுகளுக்கு போகிறோம். எங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு அவளை முயற்சித்து அவளை நேசித்து அவளை திரும்பி கொண்டு வரணும். எங்களுடைய சாட்சிகளை நாங்கள் கொடுக்கும்போது இந்த அறையில் பரிசுத்தாவியை நாங்கள் நிச்சயமாக அழைக்கிறோம். உற்சாகமிருந்து அங்கத்தினர்கள் விசாரிப்பவர்கள் பரிசுத்தாவி அவர்கள் உணர்றாம் திரும்ப வர அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஏனெனில் உண்மையில் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தவறவிட்டது ஒரு முக்கியமான கணங்கள் அவர்கள் அறிந்திருக்காங்க. நம் எல்லோருக்குமே உதவ வேலையை துரிதப்படுத்துங்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு புதிய பகுதி LDS.org இருக்கிறது. உங்களைப் போலவே கர்த்தரின் துணியை துரிதப்படுத்த விசுவாசத்திலும் அன்பத்திலும் ஒன்று சேர்ந்து பணிபுரிந்து கொண்டிருக்க தலைவர்கள், அங்கத்தினர்கள் மற்றும் உலகமெங்கிலும் உள்ள ஊழியக்காரங்களிடமிருந்து கூடுதலான கதைகளும் எடுத்துக்காட்டுகளையும் சேர்ந்து பயனுள்ள ஆதாரங்களை நீங்கள் அங்கே காண்பீர்கள். நம்ம சிறப்பானதை நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஊழியக்காரர்கள் சென்று தங்கள் ஊக்கத்தோடு பணிபுரியும் போது எஜமானும் அவரோடு சேர்ந்து பணிபுரிகிறார் என்று வேதம் சொல்கிறது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் டாம்பா புளோரிடா பிணைய மாநாட்டு மேடையில் நான் அமர்ந்திருந்த போது 32 சகோதரர்கள் மெர்கசத்தை ஆசீர்வாதத்தை பெற ஆதரிக்கப்பட்டதை பார்த்து நான் வியப்புற்றேன். நீங்கள் வாழ்ந்து கொண்டு சேவை புரிகிற இடங்களைப் போல இருக்கிற தொகுதிகளிலிருந்தும் கிளைகளிலிருந்தும் வந்தவர்களே அவர்கள். ஒவ்வொரு மனிதனும் நின்ற போது அவருடைய சுற்றியுள்ள பெண்களை பிள்ளைகளை வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை நான் நினைத்தேன். தலைவர்களை, அங்கத்தினர்களை, ஒற்றுமையில் பணியாற்றிய ஊழியக்காரர்களையும் கிறிஸ்துவை போல போன்ற அவருடைய அன்பு மற்றும் சேவை பற்றியும் நான் நினைத்தேன். அவர்கள் விசுவாசத்தில் செயல்பட்ட போது கர்த்தரின் தெய்வீக வழிநடத்தலை நான் நினைத்தேன். அற்புதங்கள் ஓய்ந்து போனதா, அல்லது மனுபுத்திரர் முன் தூதர்கள் தோன்றுவதை நிறுத்திவிட்டார்களா, அல்லது அவர் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டாரோ என்று மரோனியின் வார்த்தைகளை நான் நினைத்தேன். இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி அல்லவே. ஏனெனில் விசுவாசத்தினாலே அற்புதங்கள் நடக்கின்றன. இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் மற்றும் மீட்பர் என என்னுடைய குறிப்பிட்ட சாட்சியை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது ஆண்டவருடைய பரிசுத்த பணி. நீங்கள் தாழ்மையுடன் விசுவாசத்தோடும் அவரை நாடினால் உங்களை வழி நடத்துவார் என வாக்கு அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
ஆமேன். I hope they call me up.
Thank you, Elder Anderson, and thank you to the Rising.
Mooper Anderson, ungulukku nandri. Sabaiyai sthapathathin mudhal padi nyanasthanathin thannirukkalin vazhiyaga oruvarai adaivathu. Sabaiyai sthapikka evvaru udhavuvathu alladhu namathu nanbargalin pakkathu veettarin veedugalil ஏற்றுக்கொள்ள இன்னமும் சந்தர்ப்பமும் கிடைக்காத அல்லது அதிலிருந்து விழுந்து போன குடும்பங்களில் அதை மீண்டும் ஸ்தாபிப்பது எவ்வாறு என என்று கேட்க நமக்கு சிலக்கமாக இருக்கிற செய்திகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பன்னியறுவர் குடும்பத்தின் அவருடைய பிற பொறுப்புகளோடு ஊழியத்த நிர்வாக ஆலோசனை குழுவியின் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிற மூப்பர் ரசல் எம் நெல்சன் இப்போது பேசுவார். அந்த ஆலோசனை குழுவில் மூப்பர் நெல்சனுடைய இளைய கூட்டாளியாக நான் சேர்ந்திருக்கிறேன். மூப்பர் நெல்சனை தொடர்ந்து நமது காலத்தின் முக்கிய போதனர்களில் ஒருவரான தலைவர் பாய்ட் கே பேக்கர் பேசுவார். அவரை இப்போது நெல்சன், பின்னர் தலைவர் பேக்கர் பேசுவார்.
என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த விசேஷத்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு இருக்க நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். 163 புதிய ஊழிய தலைவர்களும் அவர்களின் துணைவிகளும் இங்கிருக்கிறதில் இந்த நிகழ்ச்சி வரலாற்று சிறப்பு மிக்கது. 19 வெவ்வேறு நாடுகளிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். உலகம் முழுவதிலும் உள்ள 50 நாடுகளில் ஊழியம் செய்ய அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவருடைய பணியை துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என இந்த புதிய ஊழிய தலைவர்களின் வரலாற்று எண்ணிக்கை ஒரு விசேஷத்த அடையாளம். தனிப்பட்ட மரமானதிலின் தனிப்பட்டவர்களின் விசேஷத்த கதைகளை நாம் கேட்கும்போது ஊழிய பணி உயிரோட்டம் மாறுகிறது. பொது இளம்பெண்களின் தலைமையில் 2வது ஆலோசகராக கடந்த ஏப்ரல் ஆதரிக்கப்பட்ட சகோதரி நீல் எஃப் ஹெஃப் மாரியட்டுடன் சமீபத்தில் பதிக்கப்பட்ட உரையாடல் இன்று என்னுடைய செய்தியை ஆரம்பிக்க நான் விரும்புகிறேன். அவருடைய கதையை கவனமாக நீங்கள் கேட்கும்போது அநேக பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். சகோதரி மாரியட், உங்களுடன் உங்களுடைய அன்பு கணவர் டேவிட்டுடனும் முன்னிருந்த உறவிற்கு நான் சிலாக்கியம் உள்ளவனாயிருந்தேன். ஆனால் சபையின் அநேக அங்கத்தினருக்கும் என்னைப் போலவே உங்களை தெரியாது. சபையில் உங்கள் மனமாற்றத்தை ஒரு சிறிது எங்களுக்கு.
நன்றி மூப்பர் நெல்சன். எனக்கு 22 வயதா இருந்த போது வேலைக்காக பாஸ்டன் மாசச்சூசெட்ஸ் எனக்கு வந்தேன். அங்கே சபையின் 2 அங்கத்தினர்களை நான் சந்தித்து அவர்களில் ஒருவர் சொன்னார், நான் ஒரு மோர்மன். நானும் என் அரை தோழியும் கேட்டோம், மோர்மன் என்றால் என்ன? அப்படியே அவர்களில் ஒருவர் சொன்னார், நல்லது, எங்களுடைய நம்பிக்கைகளை பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்ல உங்களுடைய குடியிருப்புக்கு எங்களுடைய ஒரு நல்ல சில நண்பர்களுக்கு கொண்டு வர நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியாக ஒரு வாரத்திற்கு பின்பு அவர்களுடைய 2 நண்பர்களையும் அவர்கள் கொண்டு வந்து அப்போதுதான் முதன்முறையாக மார்மன் ஊழியக்காரர்களை நான் பார்த்தேன். என்னிடம் அநேக கேள்விகள் இருந்தன என நான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. இறுதியாக இரட்சிப்பின் திட்டத்திற்கு அவர்கள் திரும்ப வந்தார்கள். அந்த இரவை மிக நன்றாக இன்னமும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், இங்கே நீங்கள் வருவதற்கு முன் உங்களுடைய பரலோக பிதாவுடன் நீங்கள் ஆவி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் அவருடைய ஆவி குமாரத்தி மூப்பார் நெல்சனும் நானும் அந்த வார்த்தைகளை அடையாளம் கண்டோம். அவைகள் எனக்கு பிரசித்தம் பெற்றவை. இந்த வாழ்க்கையில் அவற்றை நான் ஒருபோதும் கேட்டதில்லை. ஆனால் முன்பு எங்கேயோ இவற்றை கேட்டிருக்கிறேன் என நான் அறிவேன். இந்த கூட்டத்தின் முடிவில் அங்கத்தினர்களில் ஒருவர் பேசி சொன்னார், கடைசியாக ஒரு கேள்வியை கேட்க நான் விரும்புகிறேன். அவர் நேராக என்னை நோக்கி கேட்கார், நீல், மார்மன் புத்தகத்தை பற்றி நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? அது மெய்யானதா என நான் நினைக்கிறேன் என்ற வார்த்தைகள் என் வாயிலிருந்து வெளியே வந்தன. அங்கே காற்றில் மிதந்து கொண்டிருந்த அந்த வார்த்தைகளை கேட்க நான் அதிக அதிர்ச்சி அடைந்தேன். அது மென்மையானதென நான் நினைக்கிறேன். அவர் மிக புத்தாலிசனமாக என் மேல் பாயாமல் சொன்னார், நல்லது, பின்னர் அந்த புரிந்து கொள்ளுதலுடன் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த இரவில் நான் கருத்தாக ஜெபிக்கப் போவதாக அவரிடம் நான் வாக்களித்தேன். என்னுடைய படுக்கையறையில் நான் முழங்கால் இடப்பெற்று நான் சொன்னேன், பரலோக பிதாவே, பூமியின் மேல் இது ஒன்றுதான் இரட்சகரின் மெய்யான சபையாயிருந்தால் நான் ஞானஸ்தானம் பெறுவேன். இது மெய்யானதளவா எனக்கு தெரிய வேண்டும். உடனேயே என்னுடைய தலைக்குள் அல்லது என்னுடைய இருதயத்தில் சொன்னது, அது மெய்யானது. மிக சாதாரணமாக நான் என்னுடைய முழங்காலில் இருந்து துள்ளி எழுந்து சொன்னேன், இது மெய்யானது. இது அற்புதமான பதிலில் ஏறக்குறைய நான் வியப்புற்றேன். அடுத்த நாள் காலையில் ஊழிய தலைவரை நான் அழைத்து சொன்னேன், ஹலோ, நான் ஞானஸ்தானம் பெற வேண்டும். நல்லது, சபையில் உங்கள் என்னுடைய
உங்கள் முன்னோர்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது உணர்வுகள் இருக்கிறதா?
நல்லது, சபையில் என்னுடைய முதல் அழைப்பு மிக உணர்த்துவதாக இருந்ததால் இதை நீங்கள் கேட்பது ஆர்வமூட்டதாக இருக்கிறது. ஆயர் என்னை உள்ளே அழைத்து வம்சவாளியின் குழுவில் நான் ஒரு அங்கத்தினராக இருக்க முடியுமா என கேட்டார். என்னுடைய இரண்டு பாட்டிகளுக்கு நான் எழுதினேன். இது நடந்து அநேக வாரங்களாகிவிட்டது, எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் தபாலில் ஒரு காலனி பெட்டி வந்து அது நிறைய படங்கள் இருந்தன. அந்த படங்களுக்கு பின்னால் பெயர்களும் சிறிய குறிப்புகளும் எழுதப்பட்டிருந்தன. நான் என்னுடைய படுக்கை அறையில் தரையில் அமர்ந்திருந்து டேட்டு குடும்பம், ஹில் குடும்பம், நேரே குடும்பம், பில்டிங் குடும்பம் என என்னுடைய குடும்பத்தை பிரித்தேன். நான் அவற்றை பிரித்து எடுத்துக்கொண்டிருந்த போது திடீரென நான் மேலே பார்த்தேன். நான் எதையுமே பார்க்கவில்லை, ஆனால் அறை நிறைந்திருந்தது. ஆர்வமும் சந்தோஷமும் நிறைந்த மக்களால் நிறைந்திருந்த நான் உணர்ந்தேன். எப்படியோ அவர்கள் அங்கிருந்ததை என்னால் உணர முடிந்தது. அங்கத்தினராகி முதல் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு சுமார் 70 பெயர்களை நான் சேகரித்து சுமார் 70 பெயர்களுக்கு ஆலயத்தில் தரிப்பித்தல் செய்து என நினைத்தேன். என்னுடைய கணவர் டேவிட்டின் உறவினர்களுக்கு அவற்றை நான் இங்கிருந்து அனுப்புவேன். ஒரு நிமிடம் டேவிட்டை பற்றி சொன்ன பேச வேண்டும்.
தயவுசெய்து எங்களுக்கு சொல்லுங்கள், யார் அந்த
டேவிட்? மிக விசேஷமானவர். சபையை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என எங்களை கேட்க அங்கத்தினர்கள் ஒருவரும் ஒருவர் என்னுடைய சாலை காலத்தில் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். அதை நான் சிபாரிசு செய்கிறேன். நல்லது, நீங்களும் டேவிடும் இப்போது நல்ல நல்ல குடும்பமாய் இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். நல்லது, எங்களுக்கு 11 பிள்ளைகள். எங்களுக்கு திருமணம் ஆன போது எங்களுக்கு ஒரு குடும்பம் வேண்டியிருந்தது. ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்க பிள்ளைகள் வந்தார்கள். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆவிகள்.
ஒரு மனைவியாகவும் ஒரு தாயாகவும் கர்த்தரின் ஒரு உண்மையுள்ள ஊழிய காரியம் கர்த்தரின் ஒரு சீஷருமாய் இருப்பதை சமமாக்க முயற்சிக்கிற நமது அற்புதமான சகோதரிக்கு ஏதாவது ஆலோசனை உங்களிடம் இருக்க?
நல்லது, சபை கூட்டங்களை நான் நேசிக்கிறேன். அது வியப்பாய் இருக்கிறது என நான் அறிவேன். ஆனால் எனது உண்மையான இருதயம் எனது குடும்பமே. ஆகவே ஒவ்வொரு அழைப்பிலும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்கிக் கொண்டு போவதாக தோன்றி என்னுடைய குடும்பத்தை நான் முதல் கவனிப்பேன். சில கூட்டங்களுக்கு நான் தவறியிருக்கிறேன். ஆனால் அது குடும்ப வாழ்க்கைக்கு குறுக்கீடு அல்ல. எதுவாக இருந்தாலும் அது ஒரு சிறந்த தாயா இருக்க எனக்கு கற்றுக் கொடுக்கிறது.
நீங்கள் ஒரு சிறந்த தாய் எனில் சுவிசேஷத்தில் நீங்கள் நங்கூரமிடப்பட்டிருக்கிறீர்கள். நல்லது, நீங்கள் அதை செய்த சேவைக்கும் இன்னமும் செய்து கொண்டிருப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அவருடைய கதை உணர்த்தலாகவும் அறிவுறுத்தலுமாய் இருக்கிறது இல்லையா? அங்கத்தினர்களும் ஊழியக்காரர்களுக்கும் அல்ல ஒத்துழைப்பை நீங்கள் கவனித்தீர்களா? உண்மையிலேயே அவர்களுடைய அவரை கவனித்தீர்களா? அவர்களை பற்றி கவலைப்பட்டு திரைக்கு மறுபுறமுள்ள உறவினர்கள் கடமையில் நீங்கள் உணர்ந்தீர்களா? அவருடைய கணவர்களையும் அவருடைய அவரது பிள்ளைகளையும் நேசிக்கிற ஒரு பெண்ணின் நண்பை உங்களால் உணர முடிந்ததா? அவருடைய வாழ்க்கையில் தலைமுறைகளாக வந்த ஆனந்தத்தை நான் உணரும் போது என்னுடைய சொந்த சாட்சி பலப்பட்ட சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் என்னுடைய ஆர்வம் அதிகரித்தது. மிக அடிக்கடி சம்பந்தப்படாதது என நாம் நினைக்கிற பகுதிகளாக கர்த்தரின் பணியை நாம் பிரிக்கிறோம். அது அங்கத்தினர் அல்லாத ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதோ புதிதாக மனம் மாறியவர்களுக்கு சேவை செய்வதோ உற்சாகம் இழந்த அங்கத்தினர்களை மீண்டும் உற்சாகம் உள்ளவாக்குவதோ உற்சாகமுள்ள அங்கத்தினர்களுக்கு போதித்தலும் பலப்படுத்துதலுமோ அல்லது குடும்ப வரலாற்றை ஆலய நடவடிக்கையை நடப்பிப்பதோ பணிபிரிக்கக்கூடியதில்லை. அவை தனித்தனியானதல்ல, அவை எல்லாமே இரட்சிப்பின் பணியின் அங்கங்கள். மறுத்து போன தலைமுறைகளை ஒன்று சேர இணைப்பதில் அவர்களின் சார்பாக முக்கியமான ஆலய நியமங்களை நடப்பிக்க அவர்களுக்கு சந்ததியரால் இப்பொழுது சாத்தியமாகிறது என அவர்கள் அறிந்திருப்பதால் அவருடைய சந்ததியர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அல்லது திரும்பும் போது திரைக்கு மறுபுறத்தில் கழிகூர்ந்து துதிகளை எழுப்புகிறார்கள். அவருடைய ஞானஸ்தானத்திற்கு பிறகு விரைவிலேயே சகோதரி மாரியட் கற்றுக்கொண்ட பாடம் இதுவே. முன்னோர்களிடமிருந்து இந்த உயர்த்தப்பட்ட அன்பை அனுபவிக்க சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என நான் நம்புகிறேன். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த எவ்வாறு நமது பரலோக பிதா நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்பதை விவரிக்க படுக்கை நேரத்தில் ஒரு தகப்பன் என்று தலைப்பிடப்பட்ட ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் படுக்கைக்கு சென்ற பிறகு ஒரு இரவில் ஒரு அக்கறையான தகப்பன் வீட்டில் அமர்ந்திருந்தார். பிள்ளைகளை கவனிக்க ஒரு உணர்வு ஒரு உணர்த்துதலை அவருக்கு உணர்ந்தார். காலணிகளை கழற்றிவிட்டு ஒரு படுக்கை அறையின் கதவருகில் மெதுவாக நடந்தார். திறந்திருந்த கதவு வழியாக வந்த மங்கலான ஒளியில் தலையணையில் இரண்டு சிறிய தலைகளை கம்பளியால் மூடப்பட்ட இந்த வசதியான சிறு பிள்ளைகள் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறதையும் அவர் பார்த்தார். அவர்கள் அமைதியாக மூச்சு விடுவதில்லை அவர் கவனித்துக் கொண்டிருக்கும் போது ஆரம்ப நாளிலிருந்து காட்சிகளை அவர் மனம் திரையிட்டது. அவர்கள் ஒன்றாக விளையாடிய போது அவர்கள் சிரிப்பொலி அவர் கேட்கிறார். அவர் ஒரு சுற்றுலாவில் பங்கேற்ற போது அவருடைய புன்னகையை அவர் பார்க்கிறார். நாய்க்கு ஐஸ்கிரீம் ஓட்டி மாட்டிக்கொண்ட போது அவர்களின் கேலி சிரிப்பை அவர் கேட்கிறார். அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது பிள்ளைகள் பொறுமை மிக எளிதாக வருகிறது. அவர்கள் சிறு தொழிலில் இருக்கும் போதும் அவர்களுக்கு எது தேவை என்று அவர் எவ்வாறு உதவ முடியும் என சிந்திக்கிறார். புரண்டு வருகிற ஒரு அன்பையும் அவர்களுக்கு பாதுகாக்க ஒரு பலமான கடமையும் அவர் உணர்கிறார். மூத்த பிள்ளைகள் இருவர் இருக்க வேண்டிய இரண்டாவது படுக்கை அறைக்கு அவர் மெதுவாக போகிறார். இரண்டு படுக்கைகளை அவர் பார்க்கிறார். ஆனால் அந்த படுக்கையில் ஒன்று காலியாக இருப்பதை அவர் கண்டபோது இருதயம் ஒரு துடிப்பை நழுவி விடுகிறது. அவர் சுற்றி பார்த்து எப்போதாவது அவர் போகிற படிப்பறைக்கு அவர் நடந்து போகிற இந்த காணாமற் போன மகளை அங்கே காண்கிறார். அவர் ஒரு நாற்காலியில் அமர்ந்து அமைதியாக ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருப்பதை அவர் காண்கிறார். எனக்கு தூக்கம் வரவில்லை அவள் சொன்னார். அவளுக்கு பக்கத்தில் ஒரு நாற்காலியில் அவர் அமர்ந்தார். அந்த நாளை பற்றி அவளுடைய நண்பர்களை பற்றியும் அவருடைய இலக்குகளை பற்றியும் கனவுகளை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். பின்னர் அவர் படுக்க போய் விளக்குகளை அனுப்பதற்கு முன் ஸ்தாபன் ஒரு இறுதி சரி பார்த்து அவர் படுக்கைக்கு போகிறார். காலையில் அவருடைய அன்பு மனைவி காலை சிற்றினுடைய தயாரித்துக் கொண்டிருக்கும் போது தகப்பன் அவருடைய உதவி செய்கிறார். அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீண்ட நேரம் தூங்க விரும்புகிற இளைப்பிள்ளைகள் கூட இறக்குகளை அமைக்கிறார். சமையலிலிருந்து வந்த மனம் பிள்ளைகளை எழுப்பி தெளிவில்லாமலும் கத்திக்கொண்டும் ஓடி வந்தார்கள். ஆனால் ஒரு இறக்கை காலியாக இருந்தது. காணாதிருந்த பிள்ளையை எழுப்பி வரும் வரை காத்திருக்கும்படி அவர்கள் தகப்பன் கேட்டுக்கொண்டார். விரைவிலேயே முழு குடும்பமும் ஒன்றாக தங்களுடைய காணை உணவை ரசித்தார்கள். இந்த எளிமை உண்மையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? அவருடைய பிள்ளைகளை கவனிக்க தகப்பன் உணர்வை அவர் பின்பற்றினார். அவர்களுடன் உறவை அவர் மதிப்பிட்டார். காணாதிருந்த பிள்ளையை அவர் தேடினார். அவருடைய செயல்கள் எல்லாம் அன்பால் ஊக்கப்பட்டப்பட்டிருந்தன. அவர் செய்ததை அவர் செய்யவில்லை ஏனெனில் அவர் கையேட்டை படித்திருந்தார். அவருடைய சரிபார்க்கும் பட்டியலை யாரும் கொடுக்கவில்லை. அவருடைய இருதயத்தின் உணர்வுகளை அவர் பின்பற்றினார். அதுவே இது ஊழிய பணியுடன் இருக்கிறது. மிக ஆற்றலுள்ள ஊழியக்காரர்கள் எப்பொழுதுமே அன்பால் செயல்படுகிறார்கள். நல்ல ஊழிய பணியில் அன்பு எண்ணெயும் ஜீவனுமாயிருக்கிறது. ஓமையிலுள்ள தாப்பன் ஒவ்வொரு பிள்ளையும் நேசித்தார். நாமும் கூட வேண்டியவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் உதவ அன்பால் செயல்பட வேண்டும். வெவ்வேறு வழிகளில் சந்தர்ப்பங்கள் வருகிறது. துரதிருஷ்டவசமாக அவர்கள் சில சந்தர்ப்பங்களை நழுவ விட்டார்கள். என்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்து ஒரு விவரம் வருகிறது. என்னுடைய கொள்ளு பேர பிள்ளைகள் 8 பேருக்கும் ஐரோப்பாவில் சபைக்கு மனம் மாறினார்கள். அவர்கள் அனைவரையும் அமெரிக்காவிற்கு குடியேறினார்கள். அவர்கள் எல்லாமே சுவிசேஷம்தான். ஆயினும் என்னுடைய பெற்றோரின் பிற்கால தலைமுறைகளில் பிலர் வைத்த சபை நடக்கிறது மந்தமாகிவிட்டார்கள். தொடர்ந்து சபையின் கூட்டங்களில் பங்கேற்காத என்னுடைய பெற்றோர்களின் வீட்டில் நான் வளர்ந்து வந்தேன். என்னுடைய அறுவை சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சிக்காக அநேக ஆண்டுகளாக நான் பெற்றோரை விட்டு என்னுடைய மனைவியும் நானும் எங்களுடைய பிள்ளைகளும் நாட்டின் பிற பகுதிகளில் வாழ்ந்து வந்தோம். என்னுடைய அன்பான பெற்றோர் நித்திய நல்வாழ்வுக்கான ஒரு நிரந்தரமான அக்கறையுடன் பெருந்தூரத்துடன் கூட அவர்களுக்கு அவருடைய ஆயருக்கு ஒரு உள்ளத்தை தொடும் கடிதத்தை எழுதினேன். அவரை எனக்கு நன்றாக தெரியும். அவர் உதவுவார் என உயர்ந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது. என்னுடைய பெற்றோர் மீறிந்த எனது அன்பை நான் வெளிப்படுத்தி என்னுடைய அன்பான தாய்க்கும் தகப்பனுக்கும் சுவிசேஷத்தை போதிக்க யாராவது வரவேற்க அல்லது அழைக்க தயவு செய்து அவரால் முடியுமா என இந்த நல்ல ஆயரை நான் கேட்டேன். பின்னர் அவர்களுடைய ஆயர் எழுந்திருந்து எனக்கு பதில் வந்தது. என்னுடைய பெற்றோருக்கு போதிக்க அவர் அனுப்ப முடிக்கிறதற்கு யாருமே இல்லை என்பதால் அவர் எவ்வளவு வருத்தப்படுகிறார் என அவர் எழுதியிருந்தார். ஆயரின் பதில் எனது நம்பிக்கையை உடைத்துவிட்டது. அவருக்கு உதவ அவரிடம் யாருமே இல்லை. இப்பொழுது நமது நாளிலும் காலத்திலும் அது ஒருபோதும் நடைபெறாது. மீண்டும் ஒருபோதும் வெறும் கையோடு ஒரு ஆயர் உணர வேண்டியிருக்காது. இப்பொழுது வேண்டி நிற்கிற பிள்ளைகளில் பெற்றோரை காப்பாற்ற உதவ முடிகிற தயாராயிருக்கிற விருப்பமுள்ளவர்களாயிருக்கிற அவருடைய தொகுதி ஆலோசனை குழுவின் அங்கத்தினர்கள், தொகுதி ஊழிய தலைவர்கள் மற்றும் ஊழியக்காரர்கள் ஆயர்களிடம் இருக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு பின்பர் என்னுடைய பெற்றோர்கள் கர்த்தருக்கு உண்மையாக மனம் மாறியவர்களானார்கள். அவர்கள் ஆலயத்தில் முத்திரிக்கப்பட்டு அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களோடு முத்திரிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய அனுபவத்திலிருந்து கற்றுத்தப்பட்டதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நமது கட்டளையிட்ட பரலோகத்தின் ஒரு நேசமுள்ள பிதா எப்பொழுதும் சுவிசேஷத்தை கேள்விப்படாதவர்களுக்கும் ஒரு தடவை கேட்டு மற்றும் மறந்து விடாதவர்களுக்கும் விட்டவர்களுக்கும் இடையில் வித்தியாசப்படுத்தும் ஒரு கோட்டை எப்பொழுதும் வரைவாராம். நிச்சயமாக பதில் இல்லை என்பதே. இரட்சிப்பின் பணி யாரையுமே விட்டுவிடுவதில்லை. ஊழியக்காரர்களுக்கும் பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவ சபை அங்கத்தினர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஆத்மாக்களின் இரட்சிப்பு கர்த்தரின் திராட்சை தோட்டத்தில் பிரயாசப்பட அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். உற்சாகமிழந்த அங்கத்தினர்களை ஊக்கமுடைய செய்வதுடன் ஆலய ஆசீர்வாதங்களுக்காக தேவனுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவதுடன் அதன் சிறப்பில் அங்கத்தினர் ஊழிய பணி இதில் அடைந்திருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு அவருடைய எல்லா பிள்ளைகளுக்கும் தகுதியுள்ளவர்களாயிருக்க தேவன் விரும்புகிறார். கர்த்தரின் ராஜ்யத்தில் ஊழிய பணி ஒரு காப்பாற்று முயற்சி. காப்பாற்ற நமக்கு நமது அணுகுதலை பற்றி திரும்ப திரும்ப நமது அன்பான தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நமக்கு போதித்திருக்கிறார். அவர் சொன்னார், நாம் பொறுப்புள்ளவர்களாய் நம்மால் அணுக முடிந்த அங்கே அவரது வார்த்தையில் விருந்துண்டு அவருடைய ஆவியின் துணையை அனுபவிக்க அவர்களை கர்த்தரின் மேஜைக்கு கொண்டு வருகிறோம். இந்த மகத்தான பணியில் அவர்களுடைய முதல் உடன்படிக்கைகளுக்கு கிறிஸ்துவ அண்டை ஆத்துமாக்களை கொண்டு வர நாம் விரும்பி அவர்களுடைய முந்தைய உடன்படிக்கைகளை திரும்ப ஆத்துமாக்களை கொண்டு வரவும் நாம் விரும்புகிறோம். தலைவர் ஜோசப் ஃபீல்டிங் ஸ்மித் இப்படியாக விவரித்தார், மந்தையிலிருந்து வளைத்த போனவர்களின் ஆத்மாக்களை ரட்சிப்பது தகுதி உள்ளதாகவும் பாராட்டப்படக்கூடியதாகவும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்திற்கு காரணமாக இருந்து பூமியின் தொலைதூர பாகங்களில் ஆத்மாக்களை ரட்சிப்பதை போல் இருக்கும். ஒளிப்பணிக்காக இடத்தை அமைக்கிற இரண்டு நபர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிறார்கள். ஆயிரம் தொகுதி ஒளி தலைவருமே அவர்கள். பணியை வழிநடத்த ஆயர் திறவுகோள்களை தரித்திருக்கிறார். ஆயரும் அவரது ஆலோசகர்களும் அங்கத்தினர் ஊழிய பணிக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். ஊழிய பணியின் கொள்கைகளை அவர்கள் ஒழுங்காக போதிக்கிறார்கள். விசாரிப்பவர்களை கண்டுபிடிக்க, போதிக்க, ஞானஸ்தானம் கொடுக்க, முழு நேரம் ஊழியக்காரர்களுடன் பணியாற்ற தொகுதி அங்கத்தினர்களை அவர்கள் ஊக்கியிருக்கிறார்கள். போதிக்க ஊழியக்காரர்களுக்கு உதவ தனிப்பட்டவர்களையும் குடும்பங்களையும் கண்டுபிடிப்பதில் ஆயத்தப்படுத்துவதில் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாயிருக்கிறார்கள். ஆயிரம் உணர்த்துலக அழைப்பின் கீழ் அவர்கள் ஒருங்கிணைந்து போகிற, நடத்துகிற, ஏற்பாடு செய்கிற, நிர்வகிக்கிற, உதவுகிற, பங்கெடுத்துக் கொள்கிற அல்லது தொகுதியில் ஊழிய பணியை நடத்துகிற இடத்தில் ஊழிய பணியை தொகுதி ஊழிய தலைவர் நடத்துகிறார். முழு நேர ஊழியக்காரர்களுடன் ஊழிய ஒருங்கிணைப்பு கூட்டங்களை அவர் ஒழுங்காக நடத்தி பொருத்தமாயிருக்கும் போது தொகுதி ஆலோசனை கூட்டங்களுக்கு வரவும் பங்கேற்கவும் அவர் அழைப்பதை உறுதி செய்கிறார். தொகுதி ஊழிய தலைவர்கள் ஊழியக்காரன் செயல்படும் பங்குதாரராயிருந்து போதித்தலுக்கான சந்தர்ப்பங்களை கண்டுபிடிப்பதில் அவர்களுக்கு உதவி அவர்களுக்கு அறிவுரை கொடுத்து தொகுதியின் எல்லா ஆதாரங்களையும் ஒத்துழைக்கிறார்கள். ஊழியக்காரர்களுடன் போக விரும்புகிற தங்களுடைய வீடுகளில் பாடங்கள் போதிக்கப்பட தேவையான போக்குவரத்து வசதிகளை கொடுக்க எதிர்பாலினர்களுக்கு போதிக்கும் போது ஊழியக்காரர்களுக்கு உதவு உதவுகிற அங்கத்தினர்களை அடையாளம் காணுதலும் இதில் அடங்கும். தொகுதி ஊழியக்கார தலைவருக்கு ஒரு உயர்ந்த பாத்திரம் இருக்கிறது. தொகுதி ஊழிய தலைவர்களை குறிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த புதிய பொறுப்பில் நீங்கள் உயர நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஊழியக்காரர்களை அறிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு சிறந்த நண்பர்களாயிருங்கள். அவர்களோடு பணியாற்றுங்கள். போதிக்க மக்களுக்கு தேடுகிறதில் கதவுகளை தட்ட அவர்களுக்கு நேரமில்லாது போகும்படியாக அர்த்தமுள்ள நியமிப்புகளால் அவர்களுடைய நியமிப்பின் புத்தகங்களை நிரப்ப விதங்கள். ஆயிரால் வழிகாட்டப்படுவதைப் போல தொகுதி ஊழிய தலைவர்களும் முழுநேர ஊழியக்காரர்களும் புதிய உற்சாகமிழந்து திரும்ப வந்து கொண்டிருக்கும் அங்கத்தினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்கு தங்கள் முயற்சிகளில் கவனம் செலுத்துவார்கள். நண்பர்கள், பகுதி அங்கத்தினர், குடும்பங்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள், நண்பர்கள், ஆர்வமுள்ள பக்கத்து வீட்டார், தொகுதி அங்கத்தினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் சிரத்தையோடு கேட்கிற மற்றவர்களில் அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என கையேடு நமக்கு கூறுகிறது. ஆனால் அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றல்ல, நாம் எதை செய்ய வேண்டுமென சொல்ல வேண்டுமென அல்லது மக்களின் வாழ்க்கை சுவிசேஷத்தின் சந்தோஷத்தை கொண்டு வர குறிப்பிட்ட வழிக்கு எந்த உரைகளோ இல்லை. ஒரு குழந்தை காணாமற் போகும்போது என்ன செய்ய வேண்டுமென ஒரு பெற்றோருக்கு கூறுகிற ஒரு புத்தகம் இல்லை என நமது உண்மையிலிருந்து நாம் கற்கிறோம். ஆனால் கையேடு எழுதப்படும் போது குழந்தையை தேடுவதை பெற்றோர்களால் தள்ளி போட்டால் என்னாகும்? நல்ல பெற்றோரை போல நல்ல தலைவர்கள் அன்பினால் செல்லப்படுவார்கள். அன்பில் அவர்கள் செயல்படும் போது பரிசுத்த ஆவி அவர்களுக்கு உதவி கர்த்தரின் வழியில் வாழ்கிற வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அடைய அவர்களுக்கு உதவ ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான அக்கறை தேவையா இருக்கிறது என புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவும். ஊழியக்காரர்கள் தொழில் ஆலோசனை குழு மற்றும் தொகுதியின் அங்கத்தினர்களிடையில் தொகுதி ஊழிய தலைவர் ஒரு இணைக்கும் தொடர்பாயிருக்கிறார். இதை அவை எவ்வாறு செய்ய முடியும்? அவருடைய சொந்த ஆர்வத்திற்கு பொருந்துகிறார் போல தொகுதி ஆலோசனை குழுவின் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் ஆர்வத்தையும் ஊழிய பணிக்காக அவர் எவ்வாறு கொண்டு வர முடியும்? ஓக்லஹோமா பிணையத்தின் எட்மன்சன் தொகுதியில் ஒரு தொகுதி தலைவர் எவ்வாறு அதை செய்தாரென ஒளிநாடா பதிவில் நாம் காட்டுவோம். அவரது தொகுதியின் ஊழிய கலாச்சாரத்தை அவரால் மாற்ற முடிந்தது.
We're in the midst of one of the worst droughts we've had. 50 ஆண்டுகளில் நாங்கள் பார்த்திராத மோசமான பஞ்சங்கள் ஒன்றுக்கு மத்தியில் நாங்கள் இருக்கிறோம். உண்மையிலேயே அது மிக மோசமாக இருந்தது. அநேகமான ஏரிகள் வற்றி போய் பயிர்களும் விலங்குகளும் கூட வாடின. அது ஒரு மோசமான குழ்நிலை இருந்தது. பஞ்சத்தினிடையே எங்கள் பிணையத்தில் ஊழிய முயற்சியில் அதிக முன்னேற்றம் இல்லை. எங்கள் தொகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு மனமாற்ற ஞானஸ்தானமும் நடைபெறவில்லை என எனக்கு தெரியும். ஒரு தலைமையாகவும் என்ன நடந்தது கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் அக்கறை கொண்டோம். ஒன்று சேர்ந்து நாங்கள் ஆலோசித்தோம். ஆகவே ஊழிய பணிக்காகவும் பஞ்சத்திற்காகவும் ஒரு உபவாசத்தில் ஒன்று கூட அங்கத்தினர்களை கேட்டு நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பினோம். இந்த கடிதத்தை நாங்கள் பெற்றிருந்தோம். முழு பிணையமும் எங்களை சுற்றியுள்ள பிற பிணையங்களும் உபசாரம் இருந்து உடனே ஊழிய பணி சூடுபிடிக்க ஆரம்பித்தது. வெள்ளை கதவுகள் ஒரு வகையாக திறந்து ஒவ்வொருவரும் ஈடுபட ஆரம்பித்தார்கள். 73 மூப்பர் போவன் இந்த பகுதிக்கு வந்து ஊழிய பயிற்சியை கொடுத்தார். உங்கள் தொகுதி அல்லது கிளையில் உள்ள முழுநேர ஊழியக்காரர்கள் ஊழிய பணியில் உங்களுக்கு உதவ இருக்கிறார்கள் என்பது அவரது முதல் குறிப்பாயிருந்தது. சபையின் அங்கத்தினர்களாக பணியில் ஊக்கமுடன் ஈடுபட்டிருப்பதும் சபைக்கு நமது நண்பர்களையும் குடும்பத்தையும் வரவேற்பது நமது பணியாயிருந்தது. முழுநேர ஊழியக்காரர்கள் அல்லது அங்கத்தினர்கள் அதில் ஈடுபட்டிருக்காமல் அது நடைபெறுவதில்லை. இந்த தகுதி ஊழிய தொலைவர்களையும் முழுநேர ஊழியக்காரர்கள் அல்ல. உண்மையில் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற தகுதி ஆலோசனை குழுவையும் அடைவதே அத்தகைய தமது இலக்கு. ஆயரையும் தொகுதி ஆலோசனையும் குழுவையும் சந்திப்பதும் முழுநேர ஊழியக்காரர்கள் போதிக்க மக்களை கண்டுபிடித்த ஐக்கியமாக்கிய அங்கத்தினருக்கு உதவ இருக்கிற ஒரு தகுதி ஊழிய திட்டத்தை உருவாக்கி பின்னர் அதை செயல்படுத்துமே தொகுதி ஊழிய தலைவரின் பத்திரம். என்னுடைய உதவி தொகுதி ஊழிய தலைவர் மற்றும் ஊழியக்காரருடன் நான் செய்ய முயற்சிக்கிற ஒரே காரியம் ஊழியக்காரர்களின் நாட்காட்டியை நிரப்புவதுதான். கடந்த ஒரு ஆண்டாக இந்த முழு ஊழிய முயற்சிகள் நடைமுறையில் இருப்பதால் ஒரு வாரத்தில் வந்திருக்கிற அங்கத்தினர்களுக்கு போதிக்கப்படுகிற சராசரி 2, 3, 4 பாடங்களில் இருந்து நாங்கள் 10 to 12 வரை போனோம். ஒரு சில மாதங்களுக்கு முன் வந்திருக்கிற அங்கத்தினருக்கு சராசரி வாரம் 1 to 14 பாடங்களை நாங்கள் போதித்த இப்போது 20 பாடங்கள் போதிக்கப்படுகின்றன. எங்கள் தொகுதியிலும் எங்கள் பிணையங்களுக்கும் இந்த மாற்றத்தை நான் பின்னால் அமர்ந்து பார்க்கும் போது வெடித்துக் கொண்டிருக்கிற இந்த ஊழிய முயற்சிக்கு நடத்துகிற மற்றும் ஊழிய முயற்சியில் அங்கத்தினர்கள் ஈடுபட்டு பின்னர் சபைக்கு வர அல்லது ஊழியக்காரர்களை சந்திக்க அழைப்பு கொடுக்கிற உண்மையில் 2 முக்கிய தன்மைகளை பார்க்க எளிதாக இருக்கும். ஆகவே மற்ற மக்களுடன் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பங்களுடன் எழுந்து வர என்னுடைய குடும்பத்திற்கும் மற்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் உதவி கொண்டிருக்கிறேன். நான் ரிஷ் காவின், இது மார்க்கன் காவின். January 26th, 2013 நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றோம். இது அங்கத்தினர் ஊழிய பணியின் ஒரு சரியான கதை. அவர்களோடு நண்பர்களான ஒரு குடும்பம் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களை மற்றொரு குடும்பத்துடன் அவர்கள் அறிமுகம் செய்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் நமது தொகுதியின் மற்ற பிள்ளைகளை சந்தித்து அவர்கள் நண்பர்களானார்கள். ஒரு நோக்கத்திற்காக சபையின் அநேக அங்கத்தினர்களை நமது வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஊழியக்காரர்களுடன் அதிக முக்கிய கலந்துரையாடல்களுக்கு அது நடத்தி மிகுந்த ஒழுக்கமான முறையில் அவர்கள் சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அவர்கள் எவ்வாறு ஒளிக்காணர்களாகவும் நான் பார்த்திருக்கிறேன். நமது அங்கத்தினர்கள் நமது ஊழியக்காரர்களை தெரிந்திருப்பதும் நமது ஊழியக்காரர்கள் நமது அங்கத்தினர்களை தெரிந்திருப்பதும் முக்கியமானது. ஆனால் நமது விசாரிப்பவர்களை நமது அங்கத்தினர்கள் தெரிந்திருப்பதும் அவர்களோடு ஐக்கியமாக ஆரம்பிப்பதும் முக்கியமானதாகுது. நீங்கள் கற்றுக்கொண்டு அதே போல நீங்கள் மக்களை சந்திக்கும் போது அது உங்களுக்கு எளிதாக இருக்கும். ஏனெனில் கேட்பதற்கும் நீங்கள் சுதந்திரமாக உணர்வீர்கள். கண்டுபிடிக்க நீங்கள் சுதந்திரமாக உணர்ந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அங்கே எந்த தீர்ப்பும் இல்லை. ஒவ்வொரு சபையாக நான் சென்ற போது அதிகமாக நான் ஜோசப் ஸ்மித்தை போல உணர்ந்தேன். ஏதோ பெரிதாக தவறவிட்டதாக ஒருபோதும் உணரப்படவில்லை. இது பொருந்திருக்கிறது, இது என் குடும்பத்திற்கு பொருந்துகிறது, எனது வாழ்க்கைக்கு இது பொருந்திருக்கிறது. இந்த பஞ்சம் அல்லது இந்த பகுதியில் ஊழிப்பணியின் நிறுத்தத்தின் காலம் எளிதாக முடிவு பெற்று நாளுக்கு நாள் செல்வேகம் அதிகரித்தது. சீக்கிரத்தில் எந்த நேரத்திலும் அது நிதானமாகி போவதை நான் பார்க்கவில்லை. இது பிற்காலங்கள் மகத்தான பணி. இதற்காக இஸ்ரவேலை கூட்டி சேர்க்க நாம் இங்கிருக்கிறோம். நம்மால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு மக்களுக்கோ அல்லது பேருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இது எனக்கு சபையின் அனைத்து அங்கத்தினர்களுக்கும் நமது பொறுப்பு.
இந்த தொகுதி ஊழிய தலைவர்களும் தொகுதி ஆலோசனை குழுவும் எவ்வாறு ஒன்று சேர்ந்து பணியாற்றுகிறார்கள் என நீங்கள் பார்த்தீர்களா? ஒரே நோக்கத்துடனும் ஒருங்கிணைந்த பார்வையுடனும் அவர்கள் அன்பாய் இருக்கிறவர்களின் ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய தேவைகளை அவர்கள் அறிவார்கள். ஆம், அவர்கள் போதிக்கிற மக்களுக்கு மத்தியில் அவர்களுடைய கூட்டங்களுக்கு வெளியே ஆம் தொகுதி ஆலோசனை குழுவின் உண்மையான விளைவுகளும் பணிவுகளும் நடைபெறுகின்றன. நமது உண்மையில் தொகுதி ஆயராக அல்லது தொகுதி ஊழிய தலைவரான தகப்பன் பிரதிநிதியாயிருக்கிறார் என்று நீங்கள் நினைப்பீர்கள். உண்மையில் சபையின் எந்த அங்கத்தினர்களும் தகப்பன் பிரதிநிதியாக இருக்கலாம். திட்டமிட காப்பாற்ற நல்ல சமாரியன் செய்தது போல அன்புடன் ஒவ்வொருவரும் செய்யலாம். நம் எல்லோருக்கும் பிதாவானவிடமிருந்து உணர்த்தலுடன் அதிக ஜபத்துடன் ஒவ்வொருவரும் செய்யலாம். தெய்வீக வழிநடத்தலுடன் நியமங்களை செய்ய ஒவ்வொரு தொகுதி துணைச்சங்க தலைவர்களும் ஆயருக்காகவோ அல்லது தொகுதி ஊழியக்கார தலைவர்களுக்காகவோ காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. வருகிறவர்களுக்கல்ல, அங்கிருக்க வேண்டியவர்கள் ஒவ்வொருவருக்கும் மேஜையில் ஒரு இடத்தை அமைக்க நாம் அமைக்கும் வரை நமது மந்தை நிறைவு பெற்றதாக தோன்றுகிறது என ஒவ்வொருவருக்கும் உணர்விருக்கும். சபையின் இன்னமும் அங்கத்தினர் அல்லாதவரை அல்லது சுவிசேஷத்தின் ஆனந்தை உரிமை பாராட்டுவதற்கு உதவி தேவைப்படுபவர்களை ஒவ்வொருவர் அங்கத்தினரும் தேட வேண்டிய இருக்கும். அன்பால் ஊக்குவிக்கப்பட்ட உணர்த்தலாளர்கள் செயல்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற போடு அவர்கள் செயல்படுவதைப் போல நாம் செயல்படுவோம். அவர் அன்பு காட்டுவதைப் போல அன்பு காட்டுவோம். ஒரு சமயத்தில் ஒரு ஆத்மாவாக பணியை நிறைவேற்றது. நமது பக்கத்து வீட்டாரிடம் உள்ள அவருடைய பிள்ளைகளை நமது பரமப்பிதாவிடம் அன்பால் நமது முயற்சிகள் செயல்படுகிறது. ஆம், தேவன் நமது பிவா இயேசுவே கிறிஸ்து. இது அவருடைய சபை, நாம் அவருடைய ஊழியக்காரர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமேன்.
When I received the assignment to
speak என்ற பொருளில் சபையில் பேச நான் நியமிக்கப்பட்ட போது நான் தாழ்மையாகி இந்த நியம பற்றியை நேர்மையாக ஜெபித்தேன். ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு முன் பசிபிக்கு வெளியே ஓகினாவா தீவுக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய தபால் தலை தீவில் ஒரு உச்சியில் நான் அமர்ந்திருந்தேன். அப்போதுதான் யுத்தம் முடிந்து நான் பிழைத்திருந்தேன். நான் என்ன செய்வேன் என நான் வேப்படைந்தேன். எங்கள் யாவரையும் வீட்டுக்கு அழைத்து போக வரப்போகிற கப்பலுக்காக நாங்கள் காத்திருந்தோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் என்ன செய்ய விரும்பினேன், நான் என்னவாக விரும்பினேன். இறுதியாக நான் ஒரு ஆசிரியராக வேண்டும் என தீர்மானித்தேன். ஆகவே தான் நான் இங்கு இருக்கிறேன். சுமார் 70 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்னமும் அதே விருப்பத்துடன் அதே தீர்மானத்துடன் அதிகமாக கற்று ஆனால் இன்னமும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. எதையுமே இறுதியாக பகுத்தாராயும் போது போதிப்பதற்கே முடிவு வருகிறது. போதிக்க நாம் கற்றுக்கொள்கிறோம், பகுத்தாராய நாம் கற்றுக்கொள்ள கொள்கைகள் இருக்கின்றன. அவைகளுக்கு மத்தியில் நீங்கள் உங்களையே விட்டுவிட்டு ஒரு வேதத்திலிருந்து படிக்க அல்ல, ஆனால் ஆவியை சார்ந்திருந்து வாழ்வது ஒரு வேலை கற்றுக்கொள்ள மிக கடினமானதாக இருக்கலாம். நீங்கள் நேர்மையாகவும் கஷ்டப்பட்டும் படித்திருந்தால் நீங்கள் நன்றாக இருக்கலாம் என உங்களுக்கு வாக்களிக்க ஒரு வழியாக இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். அது உங்களை காயப்படுத்தாது, ஆனால் கர்த்தரில் நம்பிக்கை வைத்து பரிசுத்த ஆவியில் நம்பிக்கை வைத்து முன்னேறி சென்றால் எவ்வளவு நன்றாய் இருக்குமோ அந்த அளவுக்கு அது உங்களை சிறப்பாக்காது. அது இரண்டாவது தன்மையாகாது, ஆனால் நீங்கள் காலப்போக்கில் பரிசுத்த ஆவி அங்கிருக்க வேண்டும் என நம்பினால் அதை நம்ப ஆரம்பிப்பீர்கள். ஒன்றுமே தோன்றாமல் ஒரு பெரிய பொறுப்பிருக்கிறது என்று அறிந்து கொண்டு அநேக முறைகள் என்ன சொல்ல வேண்டும் என்று வியப்புற்று நான் மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் அது எப்போதுமே வருகிறது. நீங்கள் ஆரம்பிக்கும் போது அது வருகிறது. நீங்கள் தொடங்கி ஆரம்பிக்கும் போது வெளிப்படுத்துதல் பொழிய ஆரம்பிக்கிறது. அதற்கு எல்லாவற்றுக்கும் நமக்கு வரவேண்டிய மதிப்பு மிக சிறந்திய சிறிதா இருக்கிறது, ஏனெனில் பரிசுத்த ஆவியே உற்பத்தியின் வல்லமை. ஒவ்வொருவருக்கும் ஒரு போதகர் என எனக்கு தெரிய வந்தது. ஸ்தானங்களுக்கு அழைக்கப்பட்டிருப்பது ஞாயிறு பள்ளியில் அல்லது ஆசாரித்வ துணை சங்கங்களில் போதிக்க தெரிந்தெடுத்தல் என அவற்றை பற்றி சபையில் நாம் பேசுகிறோம். போதிப்பதற்கான அதிகாரம் இருப்பதுடன் சில சமயங்களில் ஆசாரித்துவம் பெருமை பாராட்டலாம். ஒரு தாய்க்கு கொடுக்கப்படுகிற அதிகாரத்திற்கு பக்கத்தில் அவை வர முடியாது. சபையின் மிக மகத்தான போதித்தல் தாய்மார்களால் செய்யப்படுகிறது. ஆகவே போதிக்க நீங்கள் அழைக்கப்படும் போது அந்த அழைப்பை மிக கவனமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு சிறிய இடைவெளிதான் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் மறுஸ்தாபத்தின் முழு வல்லமையை போய்கொண்டிருக்கிற போதனையிலேயே இருக்கிறது. ஆகவே தொழில் ரீதியாகவோ அல்லது எப்படியோ அது ஒரு பரிசுத்த போதனை என்றும் அதில் அதிகமானவை வகுப்பறை வெளியே பாடங்களை படித்து ஆராய்ந்து பின்னர் சிந்திக்கிற ஆயத்திற்கு வெளியிலேயே அது நடைபெறுகிறது என சபையில் போதிக்கிற நீங்கள் அறிவீர்கள். வேதத்தில் அந்த வெளிப்படுத்தல் கர்த்தரின் வார்த்தை எனது மனதிலே வந்து நீங்கள் முன்னேறி சென்று கீழ்ப்படிதலுள்ள வார்த்தைகளாக இருந்தால் அந்த வார்த்தை ஒரு பாதம் ஒழியாது. கீழ்ப்படிதல் என்பது இளம் வயதினருக்கு ஒரு சோகமான வார்த்தை. நாம் சாதாரணமாக கீழ்ப்படிவதில்லை. பெற்றோர் குறிப்பாக தாய்மார்கள் தங்கள் சிறு பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலாயிருக்க பயிற்சி அளிக்கிறார்கள். நாம் வயதானவள் இருக்கும் போது நமக்கே நம் பொறுப்பாயிருக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய நமக்கு ஒரு சிறிய உள் போராட்டம் இருக்கும். நமது கடிவாளங்களை இழுக்க வேண்டியிருக்கும். சில சமயங்களில் பாதையை மாற்ற வேண்டியிருக்கும். சில சமயங்களில் திரும்ப வேண்டியதாயிருக்கும். மனம் திரும்புதல் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது.
free from the challenges that
மனம் திரும்புதல் திரும்ப என்பதற்கு அர்த்தம் என்ன? நீங்கள் திரும்பவும் செய்யுங்கள் என்று அர்த்தம். மனம் திரும்புதலை திரும்ப செய்யுங்கள். பின்னர் நீங்கள் எங்கு பாதையை மாற்றினீர்களோ அங்கு திரும்ப சென்று அப்போது உங்களுக்கு இருந்த சவால்களிலிருந்து விடுதலை அடைந்து முன்னேறி செல்வீர்கள். பாவ நிவர்த்தினியை ஒரு வல்லமையான குணமாக்குதல். பாவங்களுக்காக அது நிவர்த்தி செய்கிறது. பாவ நிவர்த்தியை நீங்கள் அழைக்கலாம் என்பது எவ்வளவு அற்புதமாம் என நீங்கள் உணர்கிறீர்களா? நமக்காக கர்த்தர் பாவ நிவர்த்தியை செய்தார்.
And as you do,
நீங்கள் மனம் திரும்ப முடியாததென்று எதுவும் இல்லை. நீங்கள் மனம் திரும்பினால் காப்பாற்ற முடியாததென்று எதுவும் இல்லை. தீர்மானத்தை எடுக்க தீர்மானமாய் இருங்கள். ஆகவே என்னுடைய ஆலோசனை எளிது. சரியானதை செய்ய தீர்மானியுங்கள். சிறப்பாக தீர்மானியுங்கள். வேதத்தை நம்பி தீர்மானங்கள். நீங்கள் எப்படி செய்யும் போது நீங்கள் வளருவீர்கள். உங்களுடைய சவால்கள் உங்களுக்கு உங்களை நன்மையாயிருக்கும். இந்த கடந்த 70 ஆண்டுகளில் எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இன்னமும் நான் நிறைய கற்றுக்கொண்டு வேண்டியிருக்கிறது. எனக்கு எப்படி கற்றுக்கொள்ளப் போகிறேன் எனக்கு தெரியாது. ஆனால் அது முடியும் போது நான் புதிய கோலத்திற்குள் சென்று ஒரு புதிய படிப்பை ஆரம்பிப்பேன். ஆகவே கர்த்தர் ஜீவிக்கிறார் என்று மறுஸ்தாபிதம் மெய்யானது என்று நமது பலனுக்கு திரைக்கு அப்பால் அது திரும்ப வைக்கப்படுகிறது என்று கர்த்தர் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
உங்கள் அறிவுரைக்காக மூப்பர் நெல்சன் தலைவர் பேக்கர் உங்களுக்கு நன்றி. இன்று நமக்கு போதிக்கப்பட்டதை போல அவரது நோக்கங்களை நிறைவேற்ற இன்னும் மிக அதிகமாக செய்யவும் அவரது பணியை முன்னேற்றி செல்லவும் சபையின் தனிப்பட்ட அங்கத்தினர்களாகவும் சபைக்கு ஆலோசனை குழுக்களின் அங்கத்தினர்களாகவும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதை நம்புகிற நமது தீர்க்கதரிசியும் தலைவருமான தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் கொடுப்பது போயிர் கேட்பது இப்போது நமது சிலாக்கியமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அவரது சாட்சியை சேர்ந்து நமது அங்கத்தினர் ஊழிய பணியில் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு போதிப்பார். இந்த நேரத்தில் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நம்முடைய இருப்பதற்கு நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அவருடைய அன்பு மனைவி பிரான்சிஸ் சமீபத்தில் இறந்தார். நமது காலத்தில் நம்மை வழிநடத்த ஒரு தீர்க்கதரிசிக்காக நாம் எவ்வளவு நன்றியுள்ளாக இருக்கிறோம். தலைவர் மான்சனின் ஆலோசனையை கவனமாக கேட்கவும் அவருடைய செய்தியின் உணரவும் இந்த பணியில் அவர் பகிர்கிற சாட்சியை தாழ்வமும் நான் உங்களை வலியுறுத்துகிறேன். தலைவர் மான்சன் உரைகளை தொடர்ந்து ஊழியக்காரர்களின் கீதமான கால் டு சர்வ் என்ற அந்த பிரசித்தப்பெற்ற பாடலை பாடுவார்கள். அதன் பிறகு ரூத் அஸ்கோடா பானவில் செவன்த் வார்டை ப்ரோவா யூட்டாவை சேர்ந்தவர் இறுதி ஜபம் கூறுவார். என்னுடைய உரையை ஆரம்பிக்கும் முன் என்னுடைய அன்பான மனையை பிரான்சிஸ் இழப்பின் இந்த கடினமான சமயத்தில் உங்களுடைய அன்பான உணர்வுகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்ல இந்த சந்தர்ப்பத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். எனது சார்பாக உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஜபத்தையும் நான் உணர்த்தும் போது நான் ஆதரிக்கப்பட்டேன். சகோதரி மான்சனுக்கும் எனக்கும் ஊழிய பணியில் எங்களுக்கு இருதயங்களுக்கு ஒன்றாக இருந்த எங்களுக்கு வாழ்க்கையிலும் எப்பொழுதும் ஒரு ஆரம்பமாயிருந்தது. திருமணமானவர்களில் இருந்தோம். ஊக்கமிழந்த அங்கத்தினர்களின் ஒரு எண்ணிக்கை தொகுதியிலிருந்து மற்றும் சகோதரி மான்சன் எப்போதுமே ஆதரவாகியிருந்தது. இன்று இங்கே சொல்லப்பட்ட அனைத்தையும் உங்கள் உண்மை என உறுதி கூறுகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆலோசனையை நீங்கள் பின்பற்றும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களென நான் உங்களுக்கு சாட்சி அளிக்கிறேன். கலோசாயமின் 12 சீஷர்களுக்கு அவர் தரிசனமான போது உயிர்த்தெழுந்த கர்த்தரால் கொடுக்கப்பட்டதை விட மிக பொருத்தமான அந்த பிரகடனமும் மிக கட்டுப்படுகிற எந்த பொறுப்பும் மிக நேரடியான அந்த அறிவுறுத்தலும் பரிசுத்த வேதங்களில் அடங்கியிருக்கவில்லை. அவர் சொன்னார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி பிதா குமரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒரு ஊழியக்காரர் என்று பிரசித்து பெற்றதை உரைத்த தலைவர் டேவிட் ஓ மெக்கே வார்த்தைகளை இன்று இங்கே இருக்கிற உங்களில் சிலர் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறார். ஊழிய பணியை சாதாரணமான தேடுதலாக நம்மில் அநேகர் பார்க்கிறோம். ஒரு சிறந்த வழி இருக்கின்றதென இந்த பணியில் பழக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தெரியும் என தலைவர் கார்டன் பி ஹிங்க்லி கூறினார். ஒன்றாக பணியாற்றவும் அவரிடத்தில் ஆத்மாக்களை கொடுக்கிறவரை கர்த்தருடைய திராட்ச தோட்டத்தில் பிரயாசிரப்படும் அங்கத்தினர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கும் இதுவே சமயம். சகோதரி மான்சன் நானும் கனடா ஊழியத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது கனடா பரிசுத்தவர்களை நாங்கள் கண்டு அவர்களின் ஆழமான விசுவாசத்தினால் பலப்படுத்தினோம். செயின்ட் தாமஸ் வாழ்த்து கொண்டிருந்த பிரசாயப்பட்ட எங்கள் ஊழியத்திலுள்ள அங்கத்தினர்களுக்கு ஊழியக்காரர்களின் விசுவாசமும் பணிகளும் இந்த ஒளிநாடவில் பதிக்கப்பட்டிருக்கிறது. 120 மைல்களுக்கு அமர்ந்திருந்த செயின்ட் தாமஸ் ஊழியத்தின் கலைக்கு நான் முதன்முறையாக போய்கொண்டிருந்த போது விசுவாசத்தின் மற்றொரு நிருபணம் நடைபெறுத்து கிளையின் திருவிருத்து கூட்டத்தில் பங்கேற்று கொண்டிருப்படியும் அங்குள்ள அங்கத்தினர்களுடன் பேசும்படியும் என்னுடைய மனைவியையும் நானும் அழைத்து கொண்டு பட்டிருந்தோம். அந்த அழகிய சாலை வழியாக நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது அநேக சபை கட்டிடங்களையும் பார்த்து அதில் எது நமது சபை என நாங்கள் வியப்பெற்றோம். விடுதி கூடத்தின் ஆழ்வரத்தில் நமது கிளை கூடியிருந்த ஒருவேளை இருப்பதென்று எங்கத்தினர்களுக்கு அடங்கியிருந்ததில் 12 பேர் வந்திருந்தனர். கட்டிடங்களில் முடிவில் என்னை அவர் சந்தித்த சிந்திக்கும் முடியே என கிளை தலைவரான எர்விங் வில்சன் கேட்டார். இந்த சந்திப்பில் அவர் இம்புரு மட்டு ஏரவின் ஒரு பிரதியையும் எனக்கு கொடுத்தார். நம்முடைய பிள்ளைகளுக்கு முதிர்ச்சி அடைக்கும் கொண்டிருக்கிறார்கள். ஐக்கியத்திற்கு பொதிப்பதற்கு தங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகளால் எண்ணிக்கையால் வளர நான் அவர்களை ஊக்குவித்தேன். அதன் விளைவு சகோதர சகோதரிகளே முயற்சியோடு இணைந்து சாட்சியுடன் கூட்டப்பட்ட ஒரு கலையான எடுத்துக்காட்டு. செயின்ட் தாமஸ் பட்டணத்திற்கு கூடுதலாக 6 ஊழியக்காரர்களை நியமிக்கப்பட்டு தலைவர் வில்சன் வேண்டிக் கொண்டார். அது நிறைவேற்றப்பட்ட பின் அவருடைய சிறிய நகை கடைக்கு பின்பெறும் ஒரு அறையில் ஒரு கூட்டத்திற்காக ஊழியக்காரர்களை அவர் அழைத்து அங்கே அவர்கள் முழங்காலையிட்டு தாழ்மையுடன் ஜெபித்தார்கள். அந்த அட்டவணையை புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு தலைவர் வில்சன் சொன்னார், செயின்ட் தாமஸ் நமது கனவு கட்டிடம் நமக்கு வேண்டுமென்றால் அதை ஒரு பிற்கால பரிசுத்தவான் வடிவமைக்க வேண்டும் என்று கூறினார். நீர்க்குழையாய் மின்சாரம் மற்றும் பிற தொழில்நுட்ப வில்சன் வல்லுநர்களையும் இதே மாதிரியாக தலைவர் வில்சன் தேர்ந்தெடுத்தார். ஒரு சிரசமாக்கப்பட்ட கிளைகளுக்கான விருப்பத்தில் பிற தொழில்களையும் அவர் தவிர்க்கவில்லை. தனிப்பட்டவர்களாக அவர்கள் யாவரும் ஊழியக்காரர்களை சந்திக்க அவருடைய வீட்டிற்கு அழைக்கப்பட்டு சத்தியம் போதிக்கப்பட்டது. சாட்சிகள் பகிரப்பட்டன. செயின்ட் தாமஸ் கிளையை அற்புதமான வளர்ச்சியை கண்டது. 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு இடம் வாங்கப்பட்ட ஒரு அழகிய கட்டிடம் கட்டப்பட்டு ஒரு உணர்த்தப்பட்ட கனவு உண்மையானது. ஜயனின் ஒரு பயணத்தில் அந்த கிளை ஒரு வளர்ச்சியுடன் தொகுதியானது. செயின்ட் தாமஸ் பட்டணத்தை நான் நினைக்கும் பார்க்கும்போது தொகுதியின் நூற்றுக்கணக்கான அங்கத்தினர்களுடன் அநேக டசன் குடும்பங்களுக்கு நான் ஒன்றிவிடவில்லை. இந்த ஒளிநாடா பதிக்கப்பட்ட அநேக ஆண்டுகளுக்கு கடந்துவிட்டன. நீங்கள் கேட்ட குரல் இளமையாயிருந்தது. ஆனால் செயின்ட் தாமஸ் கிளையில் ஒரு நூற்றாண்டு முன்பு அது இருந்ததைப் போல ஊழிய பணிக்கு சம்பந்தப்பட்ட விசுவாசத்தின் கொள்கை இன்றும் மையானதாகவே இருக்கிறது. விசுவாசத்தில் நாம் செயல்படும் போது நாம் வாழ்கிற தொகுதியுள்ள கிளைகளையும் அவரது சபையை எவ்வாறு பலப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். உலகம் முழுவதிலும் உள்ள தொகுதிகளில் பணியங்களையும் ஊழியக்காரர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதில் உங்கள் அண்டை வீட்டாருக்கும் உங்களுக்கு அரிச்சயமானவர்களும் மறுஸ்தாபித்தத்தின் செய்தியை கொடுக்கும்படியாக ஊழியக்காரர்களை சந்திக்க அவர்கள் உங்கள் வீட்டிற்கு அழைக்க நீங்கள் ஜபத்துடன் கருதும் போது செயின்ட் தாமஸ் தலைவர் வில்சன் செய்ததைப் போல உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்த நான் உங்களை வேண்டிக்
கொண்டுகிறேன்.
சகோதரிகளே, நமது பரலோக பிதாவின் பிள்ளைகளை காப்பாற்ற நமது பரிசுத்த கடமையை நிறைவேற்றுவதில் நமது விசுவாசத்தை நாம் எப்போதும் அதிகரிப்பமாக. நமது கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.
Our Heavenly Father,
we thank Thee for this wonderful day and இந்த நல்ல நாளுக்காக இந்த கூட்டத்திற்காகவும் நாங்கள் உம்மிடத்தில் நன்றி கூறுகிறோம். இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததற்காக சபையாய் ஒன்று கூறி ஒன்று கூடி நாங்கள் உம்முடைய போதகர்களின் போதகங்களை கேட்கவும் பரமபிதாவே எங்களுடைய கிறிஸ்துவத்துக்காக நன்றி கூறுகிறோம். அவர்களுக்கு ரட்சிப்பும் ரட்சிப்பையும் மீட்பையும் தந்ததற்காக நன்றி கூறுகிறோம். உம்மிடத்தில் நன்றி கூறுகிறோம். மஸ்தாபிக்கப்பட்ட சபையை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். இந்த அவசியமான ஊழியக்காரர்களுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களுடைய சபை தலைவர் பிரசன்ட் மான்சனுக்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் இப்பொழுது உணர்ந்ததை நாங்கள் மறக்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்வோம் என்று கேட்கிறோம். நாங்கள் சபை அங்கத்தினர்களாக மற்றவர்களிடத்தில் இதை பங்கு கொள்ளவும் இந்த சௌசேஷத்தை பங்கு கொள்ளவும் நாங்கள் தைரியத்தோடு செல்லப்படக்கூட இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் உணர்ந்து மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொடுத்தல் இந்த பிரேயரை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென்.